أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وللہ المشرق والمغرب فأینما تولوا فثم وجہ اللہ ان اللہ واسع علیم صدق اللہ العظیم. اللہ پہلوں اہلتے اللہم پڑھائی تانڈ ہنڈ رکھ رہا ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்திருக்கிற ஓர் அளவிட முடியாத உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த ஏகனுடைய வார்த்தைகளை கேட்க, புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே, அந்த ரப்புக்கே சர்வபுகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வாசகங்களை கேட்க வைத்தாய், அதன்படி வாழ்க்கையில் அமல் செய்வதற்குரிய குவத்தையும் நசீவையும் தந்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. ஆகவே ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரில் அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை பொருந்திக் கொள்ளுவாயாக. எங்களுடைய தொழுகைகளை ஏற்றுக்கொள்ளுவாயாக. தொழுகைகளை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லி தந்தார்களோ அப்படி தொழக்கூடிய நசீபை எங்களுக்கு தருவாயாக. சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதன் வழியிலே வாழ்க்கை முழுவதும் செயல்படுகிற நசீபை தருவாயாக. அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி அதை விட்டு வாழ்க்கை முழுவதும் தவிர்ந்திருக்கிற நசீபை எங்களுக்கு தருவாயாக. உன்னுடைய பொருத்தமிக்க அடியார்களில் எங்களை ஒருவராக ஆக்கியருள்வாயாக. எங்களுடைய காலங்களில் கடைசி காலங்களை உனக்கு பொருத்தமானதாக ஆக்குவாயாக. எங்களுடைய மரண வேளையிலே களிமாவோடு மரணிக்கிற நசீபை தருவாயாக. கபரிலிருந்து எழுப்பப்படுகிற போது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் நபிமார்களோடும் எழுப்பப்படுகிற நசீபை தருவாயாக. வாழ்கிற போது ஹலாலான முறையிலே சம்பாதித்து அது குறைவாக இருந்தாலும் அதை கொண்டு திருப்தி அடைகிற நஃப்ஸை எங்களுக்கு தருவாய். எங்களிடத்திலே இருக்கிற இல்மை கொண்டு பிரயோஜனம் அடைகிற நிலை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயா. பிரயோஜனம் இல்லாத இல்மை விட்டு ரப்பே எங்களை நீ பாதுகாப்பாயாக, எங்களை நீ பொருந்தி கொள்ளுவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய அருளால் இன்னைக்கு ஜும்மால சொல்லப்பட்டது மாதிரி ஒரு மகத்துவமிக்க பத்து இரவுகளில் ஓர் இரவிலே நாம் வாழ அல்லாஹ் நசீபை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இந்த பத்து தினங்களும் மிக முக்கியமான வாழ்க்கையிலே பெரும் மாற்றத்தை கொண்டு வந்து விடுகிற தினங்கள் என்று அல்லாஹ்வாலும் அவனுடைய தூதராலும் அறிமுகப்படுத்தப்பட்ட பகல்களும் இரவுகளும் நம்மிடத்திலே இருக்கிறது. நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் நம்மை விட்டு கடந்து விட்டன. இனி இருப்பதோ இனி ஒரு ஐந்து நாட்கள் இருக்கிறது. அதை எப்படி பிரயோஜனப்படுத்தப் போகிறோம்? இரவு காலங்களிலே நம்முடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கிறது? பகல் காலங்களிலே அதிகமாக அல்லாஹ்வினுடைய நினைவிலே இருக்கிறோமா என்பதையெல்லாம் நம்மை நாமே கேட்டுக்கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை, நம்மை நாமே எவால்வேட் பண்ணுகிற நிலையிலே நாம் இருக்கிறோம். ஆகவே அதை புரிந்து அதனுடைய கண்ணியங்களை முறைப்படுத்துகிற நல்ல அறிவை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லீம்களுக்கும் தருவானாக. குறிப்பாக இரவை ஹயாத்தாக்குவது என்பது, இரவை முழுமைப்படுத்துவது என்பது இது போன்ற காலங்களிலே இஷாவினுடைய தொழுகையையும் ஃபஜருனுடைய தொழுகையும் ஜமாத்தோடு நிறைவேற்றினோம் என்று சொன்னால் ஒரு முழு இரவிலே அமல் செய்த நன்மையை அல்லாஹ் தருகிறான். அதுபோன்றே படுக்கிற போது நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் நம் இறைவனை நம்மை படைத்தவனை சார்ந்ததாக திருப்பி கொள்ள வேண்டும். அதிகபட்சம் நாம் படுக்கையிலே விழுகிற போதுதான் தேவையில்லாத சிந்தனைகள், அதுவும் எதெல்லாம் சில நேரங்களிலே தடுக்கப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட சிந்தனைகள், நம்முடைய பகல் காலங்களிலே நாம் கண்ட கனவுகள், நம்முடைய இளமையின் வெளிப்பாடாக எத்தனையோ சிந்தனைகளை நாம் யோசித்து கொண்டுதான் படுத்திருக்கிறோம். அப்படித்தான் மருத்துவ ரீதியாக சொல்லுகிறார்கள். ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது, நீங்கள் படுக்கிற போது இறைவனுடைய நினைவோடு படுங்கள், எழுகிற போதும் அல்லாஹுவினுடைய நினைவோடு எழுங்கள். நீங்கள் அப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் முழு இரவையும் இபாதத்திலே கழித்த நன்மை, நீங்கள் தூங்குகிற நேரம் கூட நன்மைகள் எழுதப்பட்டதாக இருக்கும். அல்லாஹு தஆலா திருக்குறானிலே சொல்லுகிற போது சொல்லுகிறான், குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யா வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் لا شريك له فبذلك امرت وانا اول المسلمين. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுவது மட்டுமல்ல இந்த உலக மக்கத்தாருக்கு ஒரு பிரகடனத்தை படுத்துங்கள். ஒரு முஸ்லிம் என்ன செய்ய வேண்டும், ஒரு முஸ்லிமினுடைய வாசக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கையினுடைய தத்துவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிகவும் தத்ரூபமாக காட்டுகிற ஆயத். அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், குல் நீங்கள் சொல்லுங்கள், இன்னும் பிறரையும் சொல்ல வையுங்கள். குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி, என்னுடைய தொழுகை என்னுடைய குர்பானி, என்னுடைய தொழுகை என்னுடைய குர்பானி அல்லாஹுக்கே உரியது. தொழுகை யாருக்குங்க தொழுகிறோம்? அக்கிமி ஸலாத்த லிஸிக்ரி, அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுகிறான், என்னை நினைவிப்பதற்காக வேண்டி நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துவீராக. தொழுகை எதுக்கு? அல்லாஹுவை தரிப்படுத்துவதற்கு, அல்லாஹுவினுடைய நினைவை மனதிலே ஓட்டுவதற்கு, இதுக்கு தான் தொழுகை. ஆனா அன்னைக்கு ஒருத்தர் சொன்ன மாதிரி தொழுகையில வந்து நின்ன உடனேதான் எவ்வளவு பேங்க்ல காசு கிடக்குதுன்னு தெளிவா தெரியுது, உண்மையா இல்லையா? அப்பன்னா செருப்பை எங்க விட்டுட்டு வந்தோங்கிற யோசனை வந்துச்சு, எவனா தூக்கி போயிட்டான்னா முழுக்க முழுக்க இதே யோசனையிலே. இதெல்லாம் மறந்து போயிருக்கிறதோ அந்த விஷயங்கள் எல்லாம் மீண்டு வருகின்றன. இது சைத்தானுடைய ஒரு மிகப்பெரிய வலை. விளையாட்டு இருக்கல்ல, டே டு டே லைஃப். யாருக்கோ ஒருத்தர் கதை சொல்லியும், நான் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கையில் நடைபெறுகிற செயல்கள், ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் எனக்காக வேண்டி தொழ வேண்டும், அப்படி தொழுவதும் என்னுடைய நினைவுகள் முழுமையாக அந்த நேரத்திலே பரிபூரணப்படுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹுவினுடைய திருக்குறான் அறிவுறுத்தல் விடுத்த பின்னால் அந்த தொழுகையினுடைய ஆலத்துகள் இப்படி இருந்தது என்று சொன்னால் என்ன கேள்விக்குறி? அல்லாஹ் சொல்லுகிறான், குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி, அல்லாஹுக்குத்தான் என்னுடைய தொழுகை. முழுக்க முழுக்க நான் நிற்கும் போதும் என்னுடைய சிந்தனைகள் என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய இறைவனை நோக்கியதாகவே இருக்க வேண்டும். இன்ன ஸலாத்தி வ நுசுகி, இது அல்லாஹுக்கு மிக பிடித்தமான ஒரு நிலை. மனிதனிடத்துல சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யா வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அல்லாஹுக்கே உரியது, என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய மரணமும் அல்லாஹுக்கே உரியது. இந்த உலகத்திலே எவரும் சொல்லாத, எவருக்கும் சொல்லிக் கொடுக்கப்படாத ஒரு உயர்ந்த தத்துவத்தை திருக்குறான் இந்த இடத்திலே ஒரு முஸ்லிமினுடைய ஒரு மூமினுடைய உள்ளத்திலே ஆழ பதிவிக்கிறது. இந்த இடத்திலே வெளிப்படையாக சாதாரணமாக இதனுடைய தர்ஜுமாவை பார்த்தோம் என்று சொன்னால், என் வாழ்வும் மரணமும் அல்லாஹுக்கென்றே உரியது. என்ன வாழ்வுனா என்ன, மரணம்னா என்ன, வாழ்வுனா என்ன, மரணம்னா என்ன? ஒருத்தர் பிறக்கிறார், வாலிபத்தை அடைகிறார், குழந்தையாக இருக்கிறார், வாலிபத்தை அடைகிறார், கொஞ்ச நாள் இருக்கிறார், வயோதிகராக ஆகிறார், மூத்தா போகிறார். பிறப்பும் இறப்பும் அல்லாஹுக்கே சொந்தம் என்று சொன்னால், இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலம் எல்லாமே அல்லாஹுக்கு சொந்தமானது. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் இவன் எதையெல்லாம் செய்கிறானோ அது எல்லாம் அல்லாஹுக்காக வேண்டியே செய்ய வேண்டும். அப்படின்னா எவ்வளவு ஆழமான கருத்தை உள்ளடக்கியதாக இந்த ஆயத்து இருக்கிறது. இதில் அல்லாஹ் சொல்லுகிறான், நீ சாப்பிடுவதாக இருந்தாலும் கூட எனக்கென்று சாப்பிடு, நீ தண்ணீர் குடிப்பதாக இருந்தாலும் கூட எனக்கென்று குடி, விளங்குகிறதா? நீ நடப்பதாக இருந்தாலும் கூட எனக்கென்று நட. எவ்வளவு பெரிய ஆழமான ஒரு மனிதர் அல்லாஹுக்கென்று சாப்பிடுகிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்படி ரிவர்ஸ், ஒரு மனிதருடைய உணவு அல்லாஹுக்கென்றே இருக்கிறது, ஒரு மனிதருடைய குடிபானம் அல்லாஹுக்கென்றே இருக்கிறது. அவருடைய நிலைப்பாடு இந்த உலகத்தில் எப்படி தெரியுமா இருக்கும்? அல்லாஹு அக்பர் ஜோதியாக மின்னுவார். அதத்தால நபியே சொல்லுங்கள், நிசுக்கி வ மஹயாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், லா ஷரீக லஹு ஃபபிதாலிக், எந்த விஷயத்திலையும் நான் கொண்டு போய் அவனை இணை வைப்பது கிடையாது, இன்னொரு பொருளை இதற்கு ஈடாக நான் ஆக்குவதே இல்லை, என்னுடைய எல்லா விஷயத்தையும் என்னுடைய எஜமானன் பக்கமே நான் திருப்பி விட்டேன். ஒரு மூமின், ஒரு முஸ்லிமினுடைய கடை நிலை நிலைப்பாடு இப்படி இருக்க வேண்டும். ஒரு மூமின் முஸ்லிமினுடைய கடை நிலை எண்ணம் இப்படி இருக்க வேண்டும். நான் சாப்பிடுவது என்னுடைய ரப்புக்காக வேண்டி, நான் குடிப்பது என்னுடைய ரப்புக்காக வேண்டி, நான் நடப்பது என்னுடைய ரப்புக்காக வேண்டி, ரிசல்ட்டை எதிர்பார்த்தில்லை. எப்படி நான் இப்படி செய்வதனால் எனக்கு இது கிடைக்கும், நான் இப்படி வேலை செய்யறதுனால் எனக்கு இது கிடைக்கும் போது, நான் இப்படி சாப்பிடுறதுனால் நான் உயிர் வாழ்வேன். என்ன இப்படி சாப்பிடுவதனால் உயிர் வாழ்வது என்பது மனிதர்களே ஒத்துக்கொள்ளாத ஒன்று. நம்மை விட ஆஜாகு பாகவானாக எந்த நேரமும் நல்ல பிஸ்தாவையும் அதே மாதிரி முந்திரியையும் தின்னவர்கள் எல்லாம் மண்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் உலகம் சொன்ன உண்மை. நான் வாழ்வதற்காக வேண்டி நான் சாப்பிடுகிறேன் என்று நினைத்து சாப்பிட்டால் அதை விட பொய்த்தனமான ஒரு வாழ்க்கை இல்லை. நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகிறது, ஒரு மனிதர் நான் வாழ்வதற்காக வேண்டி குடிக்கிறேன் என்று குடிக்கிறார் என்று சொன்னால் அந்த குடிப்பு அவரை வாழ வைத்து விடுமா? அதில் கூட அல்லாஹ் ஷிர்கை விரும்புவதில்லை. விளங்குதுங்களா? அதில் கூட குடிக்கிற குடிப்பிலும் நாம் சாப்பிடுகிற இட்லியிலும் கூட அல்லாஹு தஆலா ஷிர்கை விரும்புவதில்லை. இது என்னை வாழ வைக்கும் என்ற நிலைப்பாடு இருந்தது என்று சொன்னால் அங்கேயும் ஒரு விஷயம் தொக்கி நிற்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், இது எல்லாமே ரப்புக்கு, ரிசல்ட்டை கொடுக்கிறவன் நான். அந்த இட்லி சாப்பிட்ட பிறகு அந்த இட்லி உன்னை வாழ வைக்க வேண்டுமா மூத்தாக்க வேண்டுமா என்று முடிவு செய்வதெல்லாம் நாம். ஆனால் நீ அதை எனக்கென்று என்று செய்து விட்டாய் என்று சொன்னால் அதை எப்படி செயல்படுத்துவேன் என்பதற்கும் அழகிய உதாரணங்கள் முன்னோர்களுடைய வரலாறில் இருக்கிறது. எப்படி நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய வரலாறிலே பார்க்கிறோம், ஒரு மாசம் சாப்பிடல, 10 நாள் சாப்பிடல, 15 நாள் சாப்பிடல, ஒரே ஒரு டம்ளர் பால். ஆனால் உலகத்துக்கே உதாரண புருஷர்களாக இருந்தார்கள், உலகத்திற்கே ஒரு எக்ஸாம்பிள்ஸ், உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டு, உலகத்திற்கே ஒரு ரோல் மாடல்ஸ். எப்படி ஆக முடிந்தது? ஒரு சாதாரண ஒரு ஒரு மூமினுடைய ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்பதிலே இந்த ஆயத்து மிக தெளிவாக சொல்லுகிறது. இன்ன சலாத்தி வ நுசுக்கி வ மஹ்யா வ மமாதி, என்னுடைய மௌத்தும் என்னுடைய மரணமும் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய ரப்புக்கே உரியது. அதற்கு இடையிலே நான் என்ன, என்னுடைய மனைவியோடு உடல் உறவு கொள்ளுவதும் கூட, நான் குழந்தைகளை பெற்றுக் கொள்வதும் கூட, எல்லாம் என்னுடைய ரப்புக்கே. ஒரு மூமினுடைய மனோநிலை இப்படித்தான் இருக்க வேண்டும். எல்லாத்தையும் கொண்டு போய் தன்னுடைய ரப்பினிடத்திலே சேர்க்க வேண்டும். அப்படி சேர்த்தான் என்று சொன்னால் அவன் எந்த ரிசல்ட் கிடைச்சாலும் அதை கொண்டு பொருந்திக் கொள்ளுவான். அவனுக்கு எந்த விதமான பதில்கள் கிடைத்தாலும் சரி அதை கொண்டு பொருந்திக் கொள்ளுவான். ஏன்? இதையெல்லாம் என்னுடைய ரப்பு தான் கொடுக்கிறான். இந்த ரிசல்ட்டை கொடுக்கிற முழு உரிமை அவனையே சார்ந்தது. அப்ப நல்லது வரும்போது சந்தோஷம் அடைகிற தன்மையையும், இல்லாதது வரும்போது அதை கொண்டு ஆஹா இப்படி ஆகிவிட்டதே அப்படிங்கிற நிலைப்பாடு அங்கே இருக்காது. இப்ப அந்த இல்லாத்தத்து வருகிற நிலையை தந்தவன் யார் என்பது இப்படி சாப்பிடுகிறவனுக்கு நன்றாக விளங்கும். ஒரு மனிதன் ஒரு பொருளை ஆசிக்கிறான், அந்த பொருள் அவனுக்கு கிடைக்கவில்லை. உடனே மாச்ச, எப்படி எனக்கு கிடைக்காம போச்சு, அது எப்படி எனக்கு இல்லாம போயிடுச்சு. உடனே கவலை, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. அப்ப இந்த தௌஹீதனுடைய நிலைப்பாடு ஒரு மனிதன் காலையில பெட்லேருந்து எந்திரிக்கும் போதே அவனுக்கு ஆரம்பித்து விடுகிறது. திரும்ப படுக்கையில் விழுகிற வரை அவன் எதையெல்லாம் கடந்து வருகிறானோ, அது அலுவலகத்தினுடைய காரியமாக இருந்தாலும் சரி, அதை நான் யாருக்காக வேண்டி செய்கிறேன், என்னை படைத்த ரப்புக்காக வேண்டி மட்டுமே செய்கிறேன். இந்த மனோநிலை ஒரு கடைநிலை முஸ்லிமினுடைய ஒரு அடிப்படை கொள்கையாக இருக்கும் என்று இருக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சுட்டிக்காட்டுகிறது. அதனால இந்த விஷயத்துல நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய எல்லா வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக தெளிவாக அல்லாஹ் அமைத்து தருவான். ஒரு மனிதன் அல்லாஹுவுக்கென்று ஒரு கவலத்தை வாயில் எடுத்து வைத்து பின்னால் அது அவனை ஹராத்திற்கு கொண்டு போகாது. ஹராமான உணவுகள் அல்லாஹ் பேர சொல்லி உள்ள போகாது. ஹராமான உணவுகள் அல்லாஹ் பேர சொல்லி என் ரப்புக்கு சாப்பிட முடியாது. முதல் கட்ட வாழ்நிலை இப்படி. அல்லாஹ் சொல்லுகிறான், இது எல்லா நிலையிலும் வர வேண்டும். நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த மனோநிலை வர வேண்டும். போன வாரம் அந்த படித்த ஆயத்தினுடைய தொடராக நாம் சில செய்திகளை விட்டுவிட்டோம். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுக்கு தான் கிழக்கும் மேற்கும் உரியது. நீங்கள் எத்திசை நோக்கினும் அங்கே அல்லாஹுவினுடைய திருமுகம் இருக்கிறது, நீங்கள் அங்கே அல்லாஹுவை அடைந்து கொள்ளுவீர்கள். என்ன ஒரு அழகான செய்தி அது வாழ்க்கையிலே. தொழுகையை பற்றி உண்டானதாக ஒரு செய்தியை சொன்னேன். இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு விளக்கம் தரும்போது தருகிறார்கள். இந்த ஆயத்தினுடைய விளக்கமாக இமாம் இப்னு கஸீர் அவர்கள் எழுதுகிற போது, தொழுகையினுடைய தத்வா, மேற்படியான தொழுகையை நாம் வனாந்திரங்களிலே தொழும்போது எப்படி தொழ வேண்டும் என்பதை இந்த ஆயத்து சொல்லிக் கொடுப்பதோடு இன்னொரு வரலாற்றோடும் இந்த ஆயத்துக்கு மிக நெருக்கமாக ஒரு தொடர்பு உண்டு என்ற செய்தியை இமாம் இப்னு கஸீர் அவர்கள் தன்னுடைய தஃப்சீரில் கொண்டு வருகிறார். இதே போன்று இமாம் பைலாவி அவர்களும் இன்னும் பலவிதமான மூத்த முஃபஸ்ஸிரீன்கள் எல்லாம் ஒரு வரலாற்று செய்தியை இந்த இடத்தில் மறக்காமல் குறிப்பிடுகிறார்கள். அந்த வரலாற்று செய்தி என்னவென்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மக்காவினுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டு மதீனாவுக்கு அல்லாஹுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்ய நாடி மதீனாவிற்கு செல்லுகிறார்கள். அப்படி மதீனாவிற்கு செல்லுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே போயும் கூட தங்களுடைய வணக்கத்தை பைத்துல் முகத்தஸை பார்த்து தான் தொழுது கொண்டிருந்தார்கள். இமாம் இப்னு கஸீர் தெளிவாக எழுதுகிறார், மக்காவிலே இருந்த போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வணக்க காலங்களில் அவருடைய கிபிலாவாக இருந்தது பைத்துல் முகத்தஸ். மதீனாவினுடைய வாழ்க்கைக்கு பின்னும் அதே நிலையிலே இருந்தது. தொழுகிட்டே இருக்கும்போது நபிக்கு ஒரு ஆசை, நாம் மக்காவை தான் விட்டுட்டு வந்துட்டோம், தொழுகையில் கூட அதை நாம் திரும்புவதற்கு நமக்கு ஒரு நசீவு கிடைக்கவில்லையே. கிட்டத்தட்ட 16 மாதங்கள் இதே தொடர்ந்தது. ஏனென்று கேட்டால் மதீனாவை சுத்தி வாழ்ந்தவர்கள் எல்லாம் யகூதிகளாக இருந்தார்கள். யகூதிகளுடைய கிபிலாவாக பைத்துல் முகத்தஸ் இருந்தது. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தொழுவதை பார்த்து அவர்களுக்கு ஒரு விதத்திலே சந்தோஷம், நம்முடைய கிபிலாவை பின்பற்றுகிறார். ஆனால் சொல்லுகிற கருத்துக்கள் தான் நாம் உடன்பட முடியவில்லையே தவிர, ஆனால் அவர்கள் பின்பற்றுகிற கிபிலாவோ நம்முடையது அப்படின்னு ஒரு விதமான உள்ரங்க சந்தோஷம். இப்ப இப்படியே பார்த்து தொழுது கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருவித ஆசை மனதிலே ஓடியது. உடனே அல்லாஹு தஆலா இறக்கினான், கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா ஃபலனுவல்லியன்னக கிபிலத்தன் தர்தா. கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, நபியே உம்முடைய பூரணமான அந்த முகம் அடிக்கடி வானத்தின் பக்கம் உயர்வதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். என்ன அழகா நபியை பார்த்து அல்லாஹ் பேசுறான், கத் நரா, நாம் பார்த்து விட்டோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். கத் நரா தகல்லுப வஜ்ஹிக, உம்முடைய பூரணமான அந்த முகம் வானத்தை பார்த்து திரும்புகிற போதெல்லாம், கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா ஃபலனுவல்லியன்னக கிபிலத்தன் தர்தா, நீங்கள் பிரியப்படுகிற ஒரு கிபிலாவின் பக்கம் திருப்பப்பட வேண்டுமே என்று ஆசைப்பட்டு நீங்கள் திரும்புவதை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், இன்றைய தினத்திலே நான் ஆயத்து இறக்கிவிட்டேன், என்னுடைய சட்டம் இந்த உலகத்திலே ரூலுக்கு வந்து விட்டது, ஜாரியாகிவிட்டது. உங்களுடைய முகத்தை தொழுகையினுடைய நேரங்களிலே மஸ்ஜிதுல் ஹராம் பக்கம் நீங்கள் திருப்புங்கள். இந்த ஆயத்து தொழுகு நேரத்தில் இறங்குச்சு. அதான் அந்த மஸ்ஜிதுல் கிபிலத்தை எல்லாருக்கும் தெரியும். மஸ்ஜிதுல் கிபிலத்தை ரெண்டு சைடு கிபிலா இருக்கும். முதலிலே பைத்துல் முகத்தஸை பார்த்து நாயம் சொன்னது தொழுது கொண்டிருந்த நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையினுடைய ஹாலில் திரும்பினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுகிறார். அப்ப அதிலிருந்து அல்லாஹ் இன்னும் ஒரு விதியையும் அங்கே போடுகிறான். உங்களுடைய முகத்தை நீங்கள் கிபிலாவின் பக்கம், பைத்துல் முகத்தஸ் ஹராம் பக்கம் திருப்பி தொழுங்கள், மக்காவின் பக்கம். மூமீன்களே, அல்லாஹ் திரும்ப சொல்றான், நபிக்கு மட்டும் இந்த சட்டம் அல்ல, மூமீன்களே நீங்கள் எங்கிருந்த போதும் நீங்கள் தொழநாடினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய முகங்களை கபிலாவின் பக்கம், பைத்துல் இது பைத்துல் முகத்தஸில் இருந்து திருப்பி பைத்துல்லாவின் பக்கம், அல்லாஹுவினுடைய பள்ளியான மக்காவிற்கு பக்கம் திருப்புங்கள் என்ற நேரடியான சட்டம் இறங்குகிறது. இப்ப இதுவரையும் அப்படி தொழுதுகிட்டு இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுநாளிலேந்து சந்தோஷமாக மதீனாவிலிருந்து மக்காவினுடைய திசையை பார்த்து தொழ ஆரம்பித்தார்கள். என்ன நடக்கும்? சுத்தி வாழ்பவர்களோ யகூதிகள். நேற்று வரையும் இந்த இதை செய்யறாருங்கிறதுக்காக வேண்டி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான், நபி இப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி உள்ளார மனதார ஒரு சந்தோஷம். இன்னைக்கு என்ன நடக்கும்? உடனே சொன்னான், என்னையா நாளைக்கு ஒண்ணு செய்யற, எப்படி சொல்லுவானா நாளைக்கு? இந்த ஆளுக என்ன கொள்கையில தான் இருக்காங்க, நாளைக்கு ஒண்ணு செய்யறாங்க. அப்படி இப்படின்னு வாரி தூத்துனான். உடனே அல்லாஹு தாலா முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான். வலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப், எப்பக்கத்திற்கும் சொந்தக்காரனாக நான் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், எல்லா பக்கத்திற்கும் சொந்தக்காரனாக நான் இருக்கிறேன், ஆனால் இங்கே திருப்ப வேண்டும் என்று சொல்லுகிற, இப்படி திரும்பி தொழ வேண்டும் என்று சொல்லுகிற உரிமை என்னை மட்டுமே சார்ந்தது. மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கிற தஹ்சீர், அதாவது ஒரு எதையாவது ஒன்ன பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா அதே இதில் அப்படியே போறது, அதுக்கு பின்னாடியே அப்படியே போறது. வாழ்க்கையில சில விஷயங்கள், பழக்கப்பட்ட விஷயங்கள் மாற்றுவதற்கு முடியாது. ஒருத்தர் எழுகிறார், அன்னைக்கு ஒரு முஸ்லீம் கட்டுரையாளருடைய கட்டுரையை படிக்கின்றது, அவர் எழுதுகிறார், வாழமரம் இல்லாமல் கல்யாணமா? எப்படி வாழமரம் இல்லாமல் கல்யாணமா அப்படின்ட்டு எழுதுகிறார். முன்னாடியெல்லாம் எங்க ஊர்ல வாழமரம் கெட்டுவாங்க. இன்றைக்கு வந்த சில அடிப்படைவாதிகள், சில இஸ்லாமிய வந்து நான் கெட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுகள் வீட்டுல வாழமரம் கெட்டக்கூடாதுன்ட்டான். அதனால எங்க ஊருக்கு நான் போறப்பெல்லாம் பாக்குறேன், வாழமரம் தான் இல்லை, ஆனா லைட்ல வாழமரம் செஞ்சு வச்சிருக்கான். அவருடைய சிந்தனை பாருங்க எப்படி போகும். நாம் என்னதான் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் நமக்குன்ற ஒரு கலாச்சாரம் உண்டு, அதனால வாழமரம் கெட்டாம கல்யாணம் நடத்தலாமான்னு கேட்கிறாரு. என்ன அருமையான கேள்வி! இப்படி கேட்டு கேட்டு தான் ஒரு கூட்டம் உள்ள போனான். இப்படி உடனே சொல்லுவான், நம்ம வந்து கைலி கட்டிக்கிட்டு இருக்கோமே, சவுதியில் அப்படி கட்டினாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த மண்ணில் அப்படி இருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம ஜிபா போட்டு தெரிய முடியுமா? யாருங்க கேட்க வைக்கிறது? இவங்களுக்கு தானாலாம் தோணாது. இதே மாதிரி செய்து யாருக்கு தானாலாம் தோணாது. அவன் வருவான், வந்து கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டு போவான், இப்படி கேளு, ஏன்னா ஆட்டணும்ல அதில் உள்ளத. உடனே இவனுக்கு ஒரு சிந்தனை, ஆமா ரசூல்லா பேண்டா போட்டிருந்தா, அட விளங்குதுங்களா? அதே மாதிரி வாழை மரம் கெட்டுறது என்ன ஆயிடுச்சுன்னா சுண்ணத்தாயிடுச்சு. அவர் மனசுலேருந்து அதை எடுக்க முடிய மாட்டேங்குது. சில விஷயத்தை மனிதர்கள் பழகிவிட்டார்கள் என்று சொன்னால், அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவினுடைய வேதத்தை அடிப்படையாக கொண்டு சொன்னார்கள், வாழ்க்கை முழுவதையும் ஒரு இஸ்லாமியத்துவமான வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். எப்படி வாழ்க்கை இஸ்லாமியத்துவமான வாழ்க்கையாக இருக்கட்டும், உலகத்திலே நின்று கொண்டு உலகத்தின் பார்வையில் நீங்கள் இஸ்லாத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு ஜுஜுபி மாதிரி தான் தெரியும். அடக்கிட்டு என்ன? ஆனால் இஸ்லாத்திற்குள்ளே நின்று நீங்கள் உலகத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரொம்ப தெளிவாக தெரியும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் மார்க்கம் சொல்லி கொடுத்து இருக்கிறது. பள்ளியாசல்லே உட்கார்ந்துருன்னு எவனையும் சொல்லல. அன்னைக்கே சொன்னோம், அல்லாஹ் சொல்லுகிறார், இப்படி நின்றுதான் நாம் பார்க்க முடியுமே தவிர அங்க நின்றுகிட்டு இதை பார்க்கவே முடியாது, அதற்குரிய கண்களே இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறார், அல்லாஹுவை தொழுகிற தொழுகையை நீங்கள் பள்ளியிலே முடித்து விட்டீர்கள் என்று சொன்னால் பள்ளியாசில் உட்கார்ந்து பாத்தியா ஓதிக்கிட்டு இருக்காத, உடனே எந்திரிச்சு வெளியே போ. ஃபன்தஷிரு ஃபில் அர்த், தத்தஹு மின் ஃபதலில்லா, அல்லாஹ் உனக்கு எழுதி வைத்த உனக்கென்று உலகத்திலே போட்டு இருக்கிற அந்த ரிஸ்க போய் தேடி போ. நீங்கள் அப்படி தேடி போற இடங்களிலும் கூட அல்லாஹுவினுடைய நினைவை மறந்து விடாதீர்கள். என்ன அந்த அல்லாஹுவினுடைய நினைவுதான் அந்த கிடக்கக்கூடிய ரிஸ்க உங்கள்ட்ட கொண்டு வந்து தரும். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் இருக்கிற அந்த கேரியர்ஸ், இன்னைக்கு பழைய மாதிரி சொன்னா வேலைக்கு போறது இல்ல இல்ல, இன்னைக்கு நம்ம டெவலப்மெண்ட் வேர்ட்ஸ்ல சொன்னோம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய கேரியர் டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னா, பதுக்குருல்லாஹ கதீரா, நீங்கள் அல்லாஹுவை அதிகமாக நீங்கள் இருக்கிற படிக்கிற நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் நினைவு கூர்ந்தீர்கள் என்று சொன்னால் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். குர்ஆன் சொல்லுகிற வாசகம் எவனும் மறுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் முழுமையும் வெற்றியும் கிடைப்பதெல்லாம் அல்லாஹ் செய்திருக்கிற நசீபை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஊர்ல ஒரு ரெண்டு தெரி ஒரு தெரு தள்ளி உள்ள ஒரு பையன் எக்ஸாமுக்கு 10வது படிச்சுக்கிட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வருவார் ஸ்கூல்ல, படிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என்னமோ ஆச்சு, கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆச்சுன்னாங்க. கடைசியில போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். படிப்புல வெறி, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவருக்கு மெமரி வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா. எங்க போச்சு? ஆனா நான் படிச்ச படிப்பு எங்கெங்க போவோம்? இன்னைக்கு இந்த உலகத்துல இந்த மெமரி லாஸ் நிறைய பேர் இங்க அல்லாஹ் உத்தாலா அவருக்கு முழுமையான ஷிஃபாவை தருவானாக. நம்மிடத்திலே இதே மஜ்லிஸ்லே பல தடவை உரையாற்றி இருக்கிற மரியாதைக்குரிய அப்துல் காதர் ரஷாதி ஹசரத் அவர்கள் திடீர்னு பிபி ஹையாகி சுகர் ஹையாகி இங்க இருக்கும்போது மெமரி லாஸ், அவரை போய் துபாய் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க போறேன் என்ன பார்த்துட்டு எப்போ மக்காவுக்கு வந்தீங்கன்னு கேட்கிறாரு. அவர் கேட்டோடனே எனக்கு அழுவ வந்துருச்சு. தெரியல, துபாய் ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு கேட்கிறாரு எப்போ மக்காவுக்கு வந்தீங்கன்னு. நேத்து வரையும் குரானையும் ஹதீஸையும் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தவர். இப்ப யோசிங்க, இந்த மெமரி யாருக்கு சொந்தமானது? அந்த மெமரி கார்டை புடுங்கிறது யாரு? அந்த மெமரி கார்டை உள்ள வைக்கிறது யாரு? விளங்குதுங்களா? அதனாலதான் நல்லா சொன்ன, என்னை நினைவு கூறுங்கள். இதை எல்லாத்தையும் போட்டு தரது, எல்லாத்தையும் எடுத்து வர்றது நம்ம வேலை. இதுல உங்க பங்களிப்பு எதுவுமே கிடையாது. இப்ப வாழ்க்கை அப்படி பார்க்க கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் எல்லா நிலைகளும் மார்க்கத்திற்கு பொருத்தமாக, அல்லாஹுக்கு பொருத்தமாக. வெளியே போய் நின்று பார்த்தா இதே மாதிரி சிந்தனைகள் எல்லாமே வரும், இதே மாதிரி சிந்தனைகள் எல்லாமே வரும். ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதன் ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு இப்படி போனான்னா அவனை படிச்சது இவனை படிச்சு அல்லாஹ், கடைசி அல்லாஹ் படிச்சது யாருன்னு கேட்பான். ஒரு முஸ்லீம் ரைட்டர் தமிழ்நாட்டில் பிறந்து நம்ம ஊர்ல நம்ம ஏரியால நம்ம கூட வாழ்ந்த ஒரு பெண் எழுத்தாளர் தன்னுடைய நாவலில எழுதும் போது எழுதுறாரு, அதையும் கேட்கிறாரு. இந்த பொருட்கள் எல்லாம் அல்லாஹ் படைச்சான், அப்ப அல்லாஹ் படைச்சது யாருன்னு நாவல் பதிவு செய்கிறது. அவளுக்கு பொன்னாடைகள் விழுகிறது, அவளுடைய தலையங்கங்கள் பெரிய கட்டுரைகளிலே வெளியாகிறது. மிகப்பெரிய கட்டுரையினுடைய அதாவது மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட், இந்தியாவிலே இருக்கக்கூடிய முதுபெரும் ஜேர்னலிஸ்டுகளோடு தொடர்பு, அவர்கள் அவளை பாராட்டி பேசுகிறார்கள். ஏன் பேச மாட்டான்? ஏன் பேச மாட்டான்? நாவல் பதிவு செய்கிறது ஒரு முஸ்லீம் பேர் போட்டு, அதனால பேர் கூட. ஏன்? இதை ஆரம்பத்திலே அந்த இதயத்திலே இறக்கவில்லை, இதை ஆரம்பத்திலே அந்த கருத்துக்கள் எல்லாம் உள்ள போகல. ஏதோ அப்படியே வந்தோம் இருந்தோம், கொஞ்ச நாளையில மூத்தா போயிட்டோம் இப்படின்னு எத்தனையோ கூட்டங்கள் போய்கொண்டு இருக்கிறது. நாம் வந்த நோக்கம் என்ன? அதற்கு சொல்லும் போது அழகாக சொன்னார்கள், இந்த நோக்கம் நமக்கு தரப்பட்ட இந்த திருக்குறான், நாம் அடிப்படையாக விளங்க வேண்டிய அறிவுகள் எவ்வளவு அப்படி கொட்டி கிடக்கிறது. இந்த வாசகத்தை மட்டும் ஒரு மனிதன் பார்த்தான் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், மேற்கும் கிழக்கும் எனக்கே சொந்தம், இதுல எத்திசையில் பார்த்தாலும் நான் தான் இருக்கிறேன்டா. இதை விட்டுட்டு நீ இந்த வட்டத்தை விட்டுட்டு வெளியே போய் எதை தேடப்போகிறாய்? எதை தேட போற? எல்லாம் எனக்கே சொந்தம், எதை தேட போற? அது நீ எங்கே போய் தேடினாலும் கூட அது ரப்பினிடத்தில் தான் போய் முடியும். நீங்கள் எதை எந்த ஓரத்தில் போய் தேடினாலும் அது ரப்பினிடத்திலே போய் முடியும். அவனிடத்திலே தேடிவிட்டால் அடகாக ஒரு துவாவை பொய்யே உரைக்காத சாதிக்குள் அமீன் சத்திய தூதர் அவர்கள் சொல்லித் தந்தார்கள், மறக்காம ஒரு நாளைக்கு மூணு தடவை ஓதிக்கிங்க அந்த துவாவை. அந்த துவால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம மா அஸ்பஹ பி மின் நிஅமத்தி அவ பி அஹதி மின் கல்கி ஃபமின்க வஹ்தக லா ஷரீக லக் வலக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர். ஒரு முஸ்லீமும் ஒரு மூமின் காலையிலே ஆகிற போது இந்த துவாவை அவன் காலையிலே ஓதிக்கொள்ளட்டும். என்ன துவாங்க? நபி சொன்னாங்க, நான் இன்று காலையிலே எழுந்து விட்டேன், என்னுடைய காலை நேரம் துவங்கிவிட்டது, நான் காலையிலிருந்து தூக்கத்தில் இருந்து விழித்தழுகிறேன். இதே மாதிரி படுத்த எத்தனையோ பேர் காலையில எந்திரிக்கிறதில்லை, இதே மாதிரி படுத்த எத்தனையோ பேர் காலையிலே குறைவுடையவர்களாக எந்திரிக்கிறாங்க. எனக்கு தூக்கத்தை தந்து காலையிலே எழுப்பி விட்டாயே, இன்னும் எனக்கு எத்தனையோ நியமத்துகளை செய்து என்னை எந்திரிக்க போய் வச்சு ஒது செய்ய வச்சு என்னை மூஞ்சி கழுவ வச்சாயே. இந்த நியமத்துகள் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். மூமின்களே முஸ்லீம்களே நீங்கள் கேளுங்கள், மா அஸ்பஹ பி மின் அமதின், எனக்கு தரப்பட்டிருக்கிற இந்த அனுகூலங்கள், எனக்கு தரப்பட்டிருக்கிற இந்த நியமத்துகள், எனக்கு தரப்பட்டிருக்கிற இந்த அருட்கடைகள், ஆவு பி அஹதி மின் ஹல்கி, எனக்கு மட்டுமல்ல. என்ன மாதிரி காலையில எத்தனையோ பேர் எந்திரிச்சிருப்பான், என்ன மாதிரி காலையில இந்த உலகத்துல எத்தனையோ பேர் எந்திரிப்பான், இந்த உலகத்துல ஆரோக்கியமாக எந்திரித்தவர்கள் எத்தனையோ பேர். இவர்களுக்கெல்லாம் தரப்பட்டிருக்கிற இந்த நியமத்து இருக்கிறதே, இந்த எழுந்திருக்கிறதுங்கிறது நியமத்து இருக்கிறதே, நபி சொல்லி தந்தாங்க. ரப்பே, இதை கொடுத்தது நீந்தான், உன்னை தவிர வேறு எவனும் கிடையாது, இதுல யாரையும் நான் இணை வைக்கவும் இல்லை, இதை கொடுக்கிற முழுக்க முழுக்க உரிமை உன்னை மட்டுமே சார்ந்தது. இதை காலையில் ஒரு முஸ்லீம் சொல்லி பார்த்தான் அப்படின்னு சொன்னா அவனுடைய எனர்ஜி லெவல் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு முஸ்லீம் காலையில் எந்திரிச்ச உடனே இதை சொல்லி பார்க்கிறார், அவருடைய எனர்ஜி லெவல் யோசிக்கவே முடியாது. சொல்லிட்டு சொன்னாங்க, இதோட நிறுத்திக்கிறது இல்ல, ரப்பே நீ கொடுத்த அப்படிங்கிறதுக்கு மட்டுமல்ல, சொல்லிட்டு சொன்னாங்க, இதை நீ எனக்கு தந்ததற்காக வேண்டி என்னுடைய ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை நான் உமக்கு சமர்ப்பிக்கிறேன் அல்லாஹ், உன்னுடைய உனக்குத்தான் புகழ் அனைத்தும், உமக்குத்தான் நன்றிகளும். இப்படியே ஒரு முஸ்லீம் சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா, ஒரு மூமின் சொல்லிட்டான்னா, அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான், எவர்கள் எனக்கு நன்றி செலுத்துகிறார்களோ இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பேன். இன்னொரு செய்தி இதுல கவனிக்கணும், எவர்கள் எனக்கு நன்றி செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு நான் அதிகப்படுத்தி கொடுப்பேன். இவருக்கு கொடுத்த நேமத்தை இவர் சொல்லிட்டாரு, அதுக்கு நன்றியும் செலுத்திட்டாரு, அதிகப்படுத்தி கிடைச்சிருச்சு. இந்த உலகத்துல உள்ளவனாம் சேர்த்துக்கிட்டார்ல, அதுக்கு யார் தக்சீர் பண்ணி கொடுக்க முடியும்? இதுக்கு யார் இவ்வளவுதான் கிடைக்கும்னு சொல்ல முடியும்? எவ்வளவு பெரிய ஒரு அருமையான செய்தியை நான் சொல்லலாம், எவனே தெரியாது, எங்கெங்கோ தூங்கிக்கிட்டு இருக்கான், அவன் எந்திரிக்கிறான், எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டார் இவர். உலகத்துல எந்த பையன் எந்திரிச்சாலும் யார் இல்ல, அது நீ தான் கொடுத்த. இப்ப அவன் எந்திரிக்கிறதெல்லாம் சேர்த்து இவருக்கு நன்மை, யார் எந்திரிக்கிறதெல்லாம், யாரோ ஒருத்தர் எந்திரிக்கிறதெல்லாம் சேர்த்து அத்தனை நன்மைகளுக்கும் மொத்தமாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப இப்படி ஒரு துவாவை நபி கத்து கொடுத்த பின்னாடி விட்டுறக்கூடாது. இதை காலையிலையும் ஓதுங்கன்னு சொன்னாங்க, சாயங்காலத்திலையும் ஓதுங்கன்னாங்க. இந்த இதை முழு யோசனையோடு ஒரு மூமின் ஓதினான் என்று சொன்னால் அவனுடைய ஈமானிய லெவல் மேலே போறது மட்டுமல்ல, அவனுடைய எனர்ஜி ஃபீல்டு, அவனுடைய எனர்ஜெட்டிக், எனக்கு கொடுத்தப்பட்டிருக்க நேமத்துகள் எல்லாம் என்னுடைய ரவு தந்தது அப்படிங்கிற அந்த காலையில அவன் எந்திரிக்கும் போதே ஏற்படுகிற உற்சாகம், வாழ்க்கையிலே அவன் வந்து ஒரு என்தூசியாஸ்டிக் சக்சஸ்ஃபுல் முழுமையாக அவன் அடைய முடியும். எந்திரிக்கும் போதே சோம்பேறித்தனமா எந்திரிச்சா, எந்திரிக்கும் போதே ஏண்டா இன்னைக்கு விடியுது. ஒருத்தர் கேட்டார், அஜித் இன்னைக்கு தப்சீர் உண்டா? நான் கேட்டேன், ஏங்க இல்ல நாளைக்கு பெருநாவா இருக்கு, நாளை கழிச்சு, இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு இருக்கு பெருநாளைக்கு, இப்பவே தப்சீர் உண்டா? இன்னும் நம்ம ஊர்ல பார்த்தா அப்படின்னு சொன்னா, நிறைய அந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய காலையில எந்திரிச்ச உடனே பேப்பர் எடுத்து பார்த்துட்டே இருப்பான், நம்ம ஊர்ல வருது இல்ல தினத்தந்தி தினமணி இதெல்லாம் எடுத்து வேகமா பார்ப்பான், ஏன்டா அப்படிங்க, எவனா செத்து போயிருக்கானான்னு பாக்குறேன், ஏன் பண்ண ஸ்கூல் ரெண்டு நாள் லீவ் விடுவான், பேப்பர் பாக்குறது எதுக்கு, எவனாவது மௌத்தானான அரசியல்வாதிகள், அவன் வாழ்ந்தாலும் பிரச்சனை, அவன் செத்தாலும் பிரச்சனை, இருந்தாலும் பிரச்சனை, இறந்தாலும் பிரச்சனை. அந்த மாதிரி நம்முடைய மனோநிலைகள் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் எங்கிருந்தாலும் சரி, இப்ப பாருங்க, இன்னைக்கு வரையும் துபாயில் அல்லாவுடைய கிருபையால் நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாரும் எல்லாரும் காசு பாக்கெட்ல வருது நல்ல. திடீர்னு நாளை காலைல டெர்மினேட் பண்ணி ஊருக்கு அனுப்பிட்டா, அந்த டெர்மினேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத கேட்கும் போதே நம்முடைய மனோநிலை எப்படி இருக்கும்? ஒருத்தர் டெர்மினேஷன் பேப்பர் வாங்க வந்தார் எங்க ஆபீஸ்ல, அவரை பார்த்தேன், விக்கி வினங்கி அப்படியே கண்ணெல்லாம் விழும், நான் என்ன செய்வேன் நாளைக்கு காலையில், அடேங்க அப்பா துபாய்க்கு வர்றதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் இருந்தார், நான் என்ன செய்வேன் நாளைக்கு, துபாய்க்கு வர்றதுக்கு முன்னாடி யாராவது அப்படி இருந்தம்மா, நான் நாளைக்கு காலைல சாப்பிடுவானா டீ குடிப்பானு, ஆனா பேப்பரை கையில கொடுத்த உடனே ஆ என் வாழ்க்கை அப்படி நின்று போச்சே, வசனம் பேசிக்கிட்டு தெரியறான். பாக்குறோம் இந்த மனோநிலை, ஊருக்கு போயாச்சு, இப்ப போனவுடனே அங்க பிச்சல் புடுங்கல் எல்லாம் வரும், என்ன நடக்கும் போச்சு, நம்ம இன்னமேட்டு எங்கேயுமே வாழவே முடியாது, தகுதி இல்லாத இந்த நிலைமையை நம் மார்க்கம் தான் எடுத்து விடும். ஒரு மனிதர் இந்த துவாவை எல்லா இடத்துலையும் ஓதுனார் அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் போய் இருக்கும்போது ஓதுவார், அல்ல இது உன்னுடைய நேமத், இது உன்னுடைய நேமத், 28 வருஷம் பொன்னாட்டி பிள்ளையெல்லாம் விட்டு போய் இருந்துட்டேன், நீனா ஒரு முடிவு பண்ண படுவா, இப்பனாலும் போ, நாம் உலகத்தை பார்க்கிற பார்வைகள் தான் நம்மை முடிவு பண்ண வைக்கிறதே தவிர உலகம் அப்படியே தான் போயிட்டு இருக்கு, உலகம் அப்படியே யாருக்கு நிறைய பேர் இந்த உலகத்தை நினைச்சு தூக்கு போட்டு செத்தவன் உண்டு. அதனால உலகம் ஏதாவது மாறி இருக்கா? இதுவரை ஏதாவது கேள்விப்பட்டு கொஞ்சம் தன்னுடைய உலகத்தை தன்னுடைய மாத்திக்கிச்சு பினான்சியலா? இத அது வாடும் போயிட்டு இருக்கு. இவன் அதை பார்த்து பூதகரமாக முடிவு செய்து கொண்டான், இவன் தூக்கு போட்டுக்கிட்டான். அதை பார்த்து சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஆளும் துணியால நிறைய பேர் இருக்கான். அல்ல எனக்கு ஜோர் போறான், ஊர்ல போய் பாருங்க, தடிமாடுகளா தெரியுமா? ஆனா நல்லா சாப்பிட்டு ஊர்ல இது பண்ணி என்னடா செய்யணும், சும்மா தான் இருக்கேன். அது என்னமோ ஒரு பெரிய வேலை மாதிரி ஆகி போச்சு. ஊர்ல போய் யார்ட்டையா கேட்டா சும்மா தான் இருக்கேன், அது ஒரு பெரிய வேலை அவங்களுக்கு போஸ்ட் மாதிரி. இப்படி அங்க போய் காய்கறி வாங்கி கொடுக்க, நம்மளை விட யாரு இங்கிருந்து கஷ்டப்படுறோம்ல, எந்த சிரமமும் இல்லாம டெய்லி ஒரு வீட்டுல விருந்து கறி பிரியாணி கோழி இப்படியே சாப்பிட்டு ஊர்ல சும்மா தான் தெரியுறாங்க. இவ்வளவு வேலை ஆக்குற நமக்கு காலையில குபுச திம்மமா இல்ல இட்லி கிடைக்குமா இல்ல மதியானம் ஆறுன சோறு இப்படித்தான் கிடைக்குது? ஆனா விளங்குதுங்களா? இப்ப முடியும் உனக்கு ரிஸ்க் கொடுக்கறது யார்? இப்படி ரொம்ப லீஸ்டான ஒரு உதாரணத்துக்கு வந்தோம்னு வச்சுக்கீங்களேன், தெளிவா விளங்கும். அடேங்கப்பா, சாப்பாடை பத்தி அஜரத்து சொன்னார், தெளிவா புரிஞ்சிருச்சு. அதனால அந்த மனோநிலைக்கு ஒருத்தர் போயிட்டார் அப்படின்னு சொன்னான். இப்ப எப்படி ஊர்ல போய் உட்காந்துட்டு ஒருத்தர் பேச முடியாது, என்ன மா அஸ்பஹபி மின்னாமத்தி, என்ன அல்லாஹ் நியமத்தை கொடுத்தான் அப்படின்னு ஒரு மனுஷன் யோசிக்க முடியாது. அதுவும் அல்லாஹ் எனக்கு நியமத்தை கொடுத்துருக்கான் அப்படிங்கக்கூடிய அந்த யோசனை வருகிற போது அதுதான் ஒரு மனிதனுக்கு எந்த எந்தூசியாசம், அதுதான் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம், அதுதான் ஒரு மனிதனுக்கு எனர்ஜி. அது கிடைக்கிற போது அவனுடைய வழிகள் எல்லாம் தானாக திறந்து போய் கொண்டிருக்கும். இந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தஆலா கிபிலாவை பைத்துல் முக்கத்தஸிலிருந்து திருப்பி விட்டான். அப்ப யஹூதிகள் பேசிய பேச்சுக்கு அல்லாஹ் பதிலாக சொல்லுகிறான், வலில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிப், கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கே சொந்தமானது, அதுல எப்பக்கம் திரும்ப வேண்டும் என்று முடிவு செய்பவர்கள் நாம். அல்லாஹ் சொல்லுகிறான், முடிவு செய்யறதுனா நீ கிழக்கு பார்த்து மட்டும்தான் தொழணும் அல்லது மேற்க பார்த்து தொழணும் அந்த கதையெல்லாம் கிடையாது. கிபிலாவை முன்னோக்குவோர்கள் கூட நம்ம இந்தியாவில் இருக்கவங்க மேற்க பார்த்து தொழலாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கவன் இன்னொரு சைடு பார்த்து தொழுவான், இன்னும் அங்கே அமெரிக்கா கொஞ்சம் தள்ளி போனா அவன் இன்னொரு சைடை பார்த்து வடக்கு பார்த்து தொழுவான். அப்ப வடக்கு பார்க்கறதும் மேற்க பார்க்கறதும் இப்ப விளங்குதுங்களா? வடக்கு பார்க்கறதும் மேற்க பார்க்கறதுங்கிறதெல்லாம் கதை கிடையாது. அல்லாஹு சொல்லிவிட்டான் இங்கே நோக்க வேண்டும். அந்த சட்டத்திற்கு அடிபணிகிற அந்த பண்பு இருக்கிறதல்லவா, அதுதான் இந்த இடத்திலே வர வேண்டும் என்று இந்த ஆயத்தினுடைய ரூஹாக இந்த ஆயத்தினுடைய வெளிப்பாடாகவும் வஸ்ரீன்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்ப சொல்லிட்டு இன்னும் சொல்றாங்க, ஒரு மூமின் ஒரு ஆரிஃப் நம்முடைய அதாவது நம் மனிதர்களை பரிதன்மைப்படுத்துவதிலே அதாவது பரிபூரணப்படுத்துவதிலே ஆசானாக திகழக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மூமினுடைய உள்ளத்தில் வெளிப்பாடாக இஷராக்காக அல்லாஹுவினுடைய அந்த தஜல்லி வெளிப்பட்டது அல்லது இஹ்பாவாக அது அடங்கிவிட்டது என்று சொன்னாலும் கூட ஒரு ஆரிஃபினுடைய உள்ளத்திலே எந்த நிலைப்பாடாக இருந்தாலும் அதிலே அவருடைய அந்த மோமினுடைய உள்ளத்திலே அல்லாஹ் நிறைந்திருப்பான் என்ற செய்தியையும் இந்த ஆயத்து சொல்லித் தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நம்மை தர்பியத் செய்யக்கூடியவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆகவே சொல்லிட்டு அல்லாஹு தஆலா கடைசியாக முடிக்கிற போது இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறான். அதுல சொல்றான், இன்னல்லாஹ வாசிஉன் அலீம், அல்லாஹு தஆலா இடத்தால் விசாலமானவன். நீங்க வந்து இந்த இடத்துல இப்படித்தான் ஒரு உருவத்துல என்று கற்பனை செய்யாதீர்கள், இடம் அவனை அடக்க முடியாது, இடம் அவனை அடக்க முடியாது. இதற்கு எல்லாத்துக்கும் வாசி என்று சொன்னார், விசாலம் என்ற அர்த்தம். அந்த விசாலத்தை எல்லாம் தாண்டிய விசாலத்திற்குரியவன் அவன். விசாலங்கள் அனைத்தும் அவன் பக்கமே முடிகின்றன, விசாலங்கள் அனைத்தும் அவனுக்கே சொந்தமாகின்றன. அலீம், அதே போன்று அவன் மிக்க அறிந்தவனாக இருக்கிறான். மனிதர்களுடைய மனோநிலையில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை இப்பக்கம் அப்பக்கம் திரும்புவதனால் எல்லாம் நீங்கள் ரப்பை அடைந்து கொள்ளுவது என்பது இல்லை. அல்லாஹுவை நீங்கள் ஒருமையாக அவன் சொன்ன வழியிலே நிற்கிறீர்களா என்பதை மட்டுமே அல்லாஹ் பார்க்கிறான் என்ற செய்தியை மிக அழகாக இந்த ஆயத்திலே அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறான். இப்ப இந்த செய்தியின் மூலமாக நமக்கு வந்து மிகப்பெரிய அந்த யஹூதிகளுக்கு ஒரு பெரிய பாடத்தை அல்லாஹ் நடத்தினான். நீங்கள் எப்பக்கம் நோக்கினாலும் சரி அங்கே அல்லாஹ் இருக்கிறான். அவனுடைய சட்டம் எப்பக்கம் திரும்ப சொல்லுகிறதோ அது திரும்புவது மட்டுமே, அந்த சட்டத்தை அடிபணுவது மட்டுமே ஒரு அடிமைக்கு அழகாக இருக்குமே தவிர அல்லாட்டையும் அல்லாஹுவினுடைய திருத்தூதரட்டையும் போய் கொஷின் கேட்கிறதோ அல்லது அதுக்கு முறைய அதுக்கு முரண்பாடான செய்திகளை பேசுவதோ ஒரு முஃமினுடைய உள்ளத்திலே ஒரு அல்லாஹ்வினுடைய அந்த வேதத்தை ஏற்றவர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடாத ஒரு செய்தி என்பதை அல்லாஹு தாலா இந்த இடத்திலே அந்த யகூதிகளுக்கு சுட்டி காட்டுவது கொண்டு உலக மக்களுக்கே இதை ஒரு பாடமாக ஆக்கியிருக்கிறார். அப்ப இந்த செய்தி இப்படியே தொடர்கிறது. இதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் தனக்கு ஒரு குழந்தையை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று சில மக்கள் சொல்லுகிறார்கள். சுபஹானா, அவன் ரொம்ப பரிசுத்தமானவன், இதை விட்டெல்லாம் அல்லாஹ் நீங்கியவன் என்று இதனுடைய தொடர் வசனமாக அந்த யகூதிகளுடைய நிலைப்பாடையும் அதே மாதிரி கிறிஸ்தவர்களுடைய அதே மாதிரி இறை மறுப்பாளர்களுடைய நிலையை பற்றி திரும்ப கீழே பேசுகிறார். வல்லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹுக்குத்தான் வானமும் பூமியும் சொந்தமாக இருக்கிறது. குல்லுன் லஹு காணித்தூன், இந்த உலகத்திலே உள்ள எல்லா படைப்பினங்களும் அவனுக்கே வழிபட்டு நடக்கின்றன, அவனுக்கே வழிபடுகின்றன என்ற செய்தியை அல்லாஹ் அந்த இடத்திலே சொல்லுகிறான். இப்ப அந்த ஆயத்தினுடைய தொடரிலே எழுதுகிற போது நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹ் அடிமையை ஒரு குழந்தையை தேர்ந்தெடுத்து கொண்டான் என்று சொன்ன இந்த யகூதிகள், இது நசாராக்கள். நசாராக்களை பத்தி நம்ம தெரியும், கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் இயேசுபிரானை அல்லாஹ்வினுடைய குமாரர் என்று அழைக்கிற செய்தி தெரியும். கிறிஸ்தவர்கள் அதாவது யூதர்கள் என்ன செஞ்சாங்க, யூதர்கள் என்ன செஞ்சாங்க, திருக்குரான் சொல்லுகிறது, வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ் வகாலத்தின் நசாரா மசீஹ் இப்னுல்லாஹ் ذلك قولهم بافواههم. கிறித்தவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மசீஹை இயேசுவை மகனாக ஏற்றுக்கொண்டார். யூதர்கள் சொன்னார்கள், காலத்தில் யஹூத் உஸைர் இப்னுல்லாஹ் உஸைரை அல்லாஹ் மகனாக தேர்ந்தெடுத்து கொண்டான். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வரலாறு நமக்கு தெரிந்தது. இந்த ஜூஸ் யூதர்கள் சொன்ன இந்த உஸைர் அப்படின்னா யாரு, இவர் எங்கிருந்து வந்தார், இவருடைய வரலாற்று பின்னணி என்ன, இவரை உஸைரை இப்னு அல்லாஹ்வினுடைய மகன் என்று எப்போது அழைத்தார்கள், ஏன் அழைத்தார்கள், இந்த வரலாறு எல்லாம் அழகாக இதனுடைய பின்னால் நமக்கு தொடர்படியாக இந்த ஆயத்தினுடைய ஊடாக வருகிறது. இன்ஷா அல்லாஹ் வர்ற வாரங்களில் அதை பற்றி உண்டான சில செய்திகளை, உஸைரை பற்றி உண்டான அவர் யார் என்ற செய்திகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரும் வாரங்களில் பார்ப்போம். அதுக்கு இடையில இந்த அரஃபாவினுடைய நோன்பு பற்றி நீ சொன்னாங்களா, யாரும் தெரியும், அரஃபாவினுடைய நோன்பை பற்றி சொல்லியிருப்பாங்க. அரஃபாவில் நோன்பு நோக்கிறது முன்னுண்டான வருடத்தினுடைய அதே மாதிரி எதிர்கால வரக்கூடிய வருடத்தினுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு காரணமாக இருக்கும் என்று வருகிறது. ஆகவே அந்த நாளில் நோன்பு நோக்கணும். அதிகமாக திக்ர்களிலே சுபஹானல்லாஹ் அதில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அடுத்து குறிப்பாக தக்பீர்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இந்த தக்பீர்களிலே அதிகமாக நம்முடைய கவனத்தை செலுத்தி இந்த நம்முடைய நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவதற்கு, ஏன்னா இந்த ஈது பெருநாள் இருக்கிறதே மனிதர்களுடைய நிலைப்பாடுகளில் ஒரு பெரிய மாற்றத்தை வரலாற்றிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வந்தது. இதனுடைய வெளிரங்கங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம், இதற்கு ஒரு அந்தரங்கம் உண்டு, இதற்கு ஒரு உள்ரங்கம் உண்டு, அது மனிதனுடைய இதயத்திலே அவனுடைய சைக்காலஜிக்களில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வல்ல வரலாறு. அந்த கண்ணோட்டத்திலே நாம் அதை பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு நம்முடைய டே டு டே லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட காரணமாக இருக்கும். ஆகவே இந்த ஈதனுடைய நாளில் இந்த வரலாறுகளை தெரிந்து கொள்வதோடு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அரஃபாவினுடைய தினத்தில் நோன்பு வச்சு குறிப்பா ஒரு துவாவை கேட்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, இன்னையிலிருந்து ஆரம்பிச்சுன்னு யாருலா யாரெல்லாம் ஹாஜிகளாக உன்னிடத்திலே வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை நீ கபூல் செய்வாயாக, எல்லாருடைய ஹஜ்ஜையும் நீ ஏற்றுக்கொள்ளுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்கணும். அந்த ஹாஜிகள் அத்தனை பேருடைய ஹாஜிகளின் துவாவில் என்னையும் கூட்டாக்குவாயாக. முடிஞ்சு போச்சு, ரொம்ப லேசா உட்கார்ந்து ரிசர்வ் பேங்க் கதவை நம்ம வீட்டு பக்கம் திறந்து விட்டுட்டோம்னு அர்த்தம். அவங்க என்னெல்லாம் கேட்டாரோ நல்லது அத்தனையும் அது வாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு சிம்பிளான வார்த்தையில் ஒரு வாழ்க்கையில் பெரிய மாற்றம். ஏன்னா அங்கே போய் ஒரு நாளையில் அல்லாஹுவுக்கு பிடித்தமானவர்களாக இறைநேசவர்களாக ஆகிறவர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள். அல்லாஹுக்கு ஒரு செயல் பிடிச்சிடும், அங்க போய் அவர் படுகிற கஷ்டத்தை கொண்டு அல்லாஹ் அவரை பொருந்தி கொள்ளலாம், அல்லது அவருடைய துவாவை கொண்டு அல்லாஹ் அவரை அங்கீகரித்து விடலாம். இதெல்லாம் அங்க நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவருக்கு ஏற்படுகிற அந்த துவாவினுடைய அசராத் நமக்கும் கிடைக்கும். அதனால தொழுகைகளிலே முடித்த பின்னால் கடைசியில இருக்கிற போது இந்த காலங்கள்ல, அடுத்து இதனுடைய பகல் காலங்களிலும் இன்னும் வருகிற காலங்களில் அதிகமாக குரான்ல தொடர்பு வைக்கிறது, குரானை ஓதுறது, குரான் ஓதுவதற்காக வேண்டி முயற்சி எடுத்துக்கிறது அல்லது ஓதுறது, அதிகமாக தஸ்பீகளிலே செலவு செய்யறது. இப்படி இந்த 10 நாள் மட்டும் என்ன, குறிப்பாக தகசுஸ் இன்னைக்கு பயான் பண்ணும் போது அழகாக ஜும்மாவினுடைய பயான்ல அவர் சொன்னார், அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகிறான், வல்ஃபஜ்ரி வலையாலின் அஷர், காலையிலே விடுக்கிற அந்த சூரியத்தின் மீது சத்தியமாக, அதே மாதிரி வந்து இந்த பத்து நாட்கள் மீது சத்தியமாக. அப்ப இந்த பத்து நாட்கள் அப்படின்னு வரும்போது என்ன ஆயிருது அப்படின்னு சொன்னா, அது குறிப்பான ஒரு நாளாக அல்லாஹ் டிக்ளேர் பண்ணும் போது நம்ம ஏன் அதை விடணும்? அப்படி இல்லை, அட்லீஸ்ட் என்னால எதுவும் செய்ய முடியலன்னா பிசாம சினிமா பார்க்காம பிசாம படுத்துக்கணும், பிசாம படுத்து தூங்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்ப நாளைக்கு ஒரு படம் வருது, ரிலீஸ் ஆன உடனே மாப்பிள்ள அந்த கேசட் இருக்கா, எப்படியாவது இறக்கிடு, அது இந்த நாள்ல உட்காந்து பார்த்து அத்தனை பலாவையும் நம்ம வாங்கிக்க கூடாது. இது நம் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி தந்துவிடும். அதனால இந்த நாட்களில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அதை செய்யணும். அடுத்து ரெண்டாவது வந்து, எப்போதும் வருஷம் வருஷம் நம்ம சொல்றது வழக்கம், ஈதுக்கு போகும்போது எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அது சொல்லணுமா வேண்டாம்? இல்லை வேண்டாங்கிற ரொம்ப நல்ல மனுஷன், எனக்கு மட்டும் தெரியும். ஈதுக்கு போகும்போது உள்ள அந்த காலையிலே எந்திரிச்சு குளிச்சு, காலையிலே எந்திரிச்சு குளிச்சு, அன்னைக்கு வந்து ஒரு சந்தோஷமான நாள். அல்லாஹும் அல்லாஹுவினுடைய தூதரும் சொல்லுகிறார்கள், இன்றைய தினம் சந்தோஷமான தினம். அல்லாஹும் அல்லாஹுவினுடைய தூதரும் சொன்ன பின்னாடி இதை தடுப்பதற்கு யார் இருக்கிறார்? அதனால அன்னைக்கு காலையிலே எந்திரிச்சு குளிச்சு கிழிச்சு நல்ல நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய புது ஆடைகளை அணிந்து, இல்லை அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் இருக்கிறத நல்லா அயன் பண்ணி, புதுசு தான் போடணும், புதுசா மாறி இருக்கிறத அயன் பண்ணி போட்டு அது வந்து நம்ம வந்து இதுக்கு நடந்து போறது. அதிகமாக சொல்லப்படுகிறது அரபாவினுடைய காலையிலிருந்து ஆரம்பிச்சு 13 வரையும் உள்ள அந்த 5 நாட்களில் அசர் வரையும் தக்பீர்களை, அது சட்டம் இருக்கு அந்த இடத்துல, நாம் தனியாக தொழுதாலும் கூட்டாக தொழுதாலும். பள்ளியாசல்ல ஓதும் போது அஜர்த்து ஓதிடுவாரு, தஸ்பி தொழுவு முடிஞ்ச பின்னாடி அஜர்த்து ஓதிடுவாரு. தனியாக தொழுதாலும் நாம் ஓத கடமையாக்கப்பட்டவர்கள். அப்ப நம்ம ஒரு தொழுகையை மிஸ் பண்ணிட்டோம், திரும்ப தொழுகிறோம் அப்படின்னு சொன்னா அங்க உட்கார்ந்தும் கூட நம்முடைய தொழுகைகளை முடித்த பின்னால் அந்த தஸ்பியை நம்ம தனியா ஓதணும், அப்படி ஓத வேண்டும் என்று நம்மளுடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அடுத்து தொழுகை ஒரு தெரு வழியா போறது, வரும்போது இன்னொரு தெரு வழியா வருது, இது சுன்னத். ஒரு வழியா போயிட்டு இன்னொரு வழியாக நம்முடைய தொழுகையை முடிச்சுட்டு வர்றது, அடுத்து வந்த பின்னாடி சாப்பிடுறது, இந்த தொழுகைக்கு என்ன இந்த ஈதுக்கு போயிட்டு வந்த பின்னாடி சாப்பிடுவது, இதுல சுன்னத்தாக இருக்கிறது. போறதுக்கு முன்னாடி, அஜித் நான் சுகர் பேஷண்டா இருக்கேன், எனக்கு அவ்வளோ நேரம்லாம் தாங்க முடியாதுன்னா தாராளமாக சாப்பிட்டுக்கலாம், யாரும் கையை பிடிக்கிறது இல்லை, போயிட்டு வந்து அப்படி சாப்பிட்றது சொன்னது தொழுது முடிச்சுட்டு வந்த பின்னாடி. அடுத்து வந்து அதே மாதிரி யாரையும் சந்திக்கிற போது தக்கபல் அல்லாஹ் மின்னா ஒமின்கும் கஃபர் அல்லாஹு லனா வலக்கும் என்ற அந்த துவாவை ஓதி அதுதான் நமக்கு வாழ்த்தை தவிர, நம்ம வந்து கிரீட்டிங் ஈத் கிரீட்டிங்ஸ் என்ன என்னமோ ஹேப்பி ஈடுலாம், இந்த ஈடுலாம் வேண்டாம், ஈடே இது வைக்க முடியாது. நபி சொல்லி தந்த ஒரே வழி நமக்கு இதுதான், உங்களையும் என்னையும் அல்லாஹ் பொருந்தி கொள்ளுவானாக. இதுக்கு கேப்பி ஈடும் இணைய ஆகுமாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் உங்களையும் என்னையும் பொருந்தி கொள்ளுவானாக, இன்னொருத்தர் துவா செய்யற சம்மந்தமே இல்லாத ஒருத்தர், நம்மளும் சொல்றோம் அல்லாஹ் உங்களையும் என்னையும் பொருந்தி கொள்ளுவானாக, அல்லாஹ் உங்களையும் என்னையும் மன்னிப்பானாக, முடிஞ்சு போச்சு. இதை விட எதுக்கு என்னத்தை ஈடு கட்ட முடியும்? ஒன்னும் கட்ட முடியாது. அதனால எவ்வக எப்படி சொன்னாலும் அடுத்தவங்களுக்கு சொல்லியும் கொடுத்து நம்மளும் என்ன செய்யணும்னா இந்த துவா மட்டுமே ஓதுறது. எவ்வளவு மெசேஜ் அனுப்புனான்னா உத உதன்னு உதைக்கிறது. என்ன போன தடவை சொன்னாரு, உங்களுக்கு மட்டும் மெசேஜ் அனுப்பல, ஒருத்தர் ரொம்ப நல்ல மனுஷன், இப்படித்தான் பல பேர் நம்மள்ட்ட வந்து வாயை கொடுத்து மாட்டிக்கிறான், எனக்கு மட்டுமே அதுக்காக சொல்றது இவ்வளவு நேரம் உட்கார்ந்து. அப்புறம் அதிகமாக தொழுகையில் நல்ல நறுமணம் பூசி போயிட்டு வர்றது, சாப்பிட்றது, நண்பர்களை எல்லாம் சந்திக்கிறது, யாரோட பேசாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு சந்தோஷமான இந்த நாளிலே எல்லாரையும் போய் சந்திச்சு பர்பஸா என்ன சொல்கிறாங்க, நல்லா வந்த உடனே எல்லா ரூம்லையும் இடியப்பமும் கறியும் அப்புறம் வந்து வட்டலப்பம் வச்சுருப்பான், ஒரு தட்டு இழக்கினோடனே அப்படியே ஒரு மாதிரி கிருகிருன்னு வரும், அதோட பேசாமல் சாஞ்சு என்னங்க தொழுகை அப்படின்னு சொன்னால், ஒரு மொபைல் கார்டு ஒரு பொட்டலம் பிரியாணி எதிர்த்துனார் ஒருத்தர். அதே மாதிரி நல்லா ஒரு பொட்டினத்தை பிரியாணி சாப்பிட்டு மொபைல் கார்டை பேசிட்டோம்னா வீட்டுக்கு எல்லாம் முடிஞ்சு. அது மட்டும் இல்ல, நபி சொன்னாங்க அவங்களுடைய சுன்னத் நண்பர்களை போய், நமக்கு தெரிஞ்சவங்களை நண்பர்களை சும்மா போய் சந்திச்சு அவங்களோட அளவலாதி கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபித்னா பண்ணிட்டு வர்றதில்லை, சந்தோஷமா பேசிட்டு வர்றது. நல்லாவே இந்த ஆள் சொல்றானே அப்படின்னு அங்கங்க தெருக்கு தெரு போய் உட்காந்து பேசுறதல்ல, சந்தோஷமாக பகிர்ந்து விட்டு வருவதை மார்க்கம் சொல்லுகிறது. ரெண்டாவது இந்த செய்தியை இதோட வச்சுக்கிட்டு, ஒருத்தர் ஒரு சட்டம் கேட்டார், போன வாரம் போகும்போது மறந்துட்டேன் சுத்தமா, அவர் சொன்னார் பல வாரமா கேட்டுக்கிட்டே இருக்கேன் அஜர்த், நீங்க சொல்லவே இல்லை இந்த மையத்து தொழுகையினுடைய சட்டம் என்னன்னு கேட்டார். அஜர்த் இப்ப சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி மாயில தொழுதை எல்லாரும் பார்த்துருப்பா, இப்ப நடந்து போகும்போது ஒரு மையத்து காயிப் ஜனாசா தொழுகை நடந்துகிட்டு இருந்துச்சு, நடந்துச்சா? காயிப் ஜனாசா தொழுகைக்காக வேண்டி ஃபரது தொழுகைக்கு முன்னாடியே பல பேர் வந்துட்டாங்க, வந்தவங்க எல்லாம் அந்த செவத்துல சாஞ்சுக்கிட்டு அப்படியே நிக்கினாங்க, தொழுது நடந்துகிட்டு இருக்கு. இங்க ராயிப் ஜனாசா, ராயிப் ஜனாசா ஊர்ல அந்த மையத்துக்காக வேண்டி ஒரே ஒருத்தர் அவருடைய வழி, அவர் தொழுதுட்டார் அப்படின்னு சொன்னா அத்தா மூத்தா போயிட்டாரு, மகன் தொழுதுட்டார்னா முடிஞ்சு. வேற யாரும் தொழுதாலும் சரி தொலாட்டியும் சரி ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு ஆளோட தொழுக முடிஞ்சு போயிடும். ஊர்லயும் ஜனாசா தொழுக வச்சிருப்பா, துபாயில இங்கிருந்து தூர தொலா ஜனாசா தொழுக வைக்கிறா, ரைட்டு. அது தொழுவ வந்தவங்க ஃபர்து தொழுவுலங்க, விளங்குதுங்களா? இப்படித்தான் நம்ம ஆள் இருக்கு, எதை பிடிக்கணுமோ அதை விட்டு போட்டு எது தேவையில்லையோ அதை அருமையா செஞ்சிருவோம். அதுதானே அப்படித்தானே அழகா செய்யறோம், எது தேவையோ அதை விட்டுருவோம். அல்லாஹ் தொழுவு இதுல பெரிய ரூஹ் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை விட்டுருவோம். ஏன் கையாற்ற, கையை எங்கடா கெட்டுவேன் நீ, மவனை வெட்டுவேன் கையை. இப்படியே பேசிக்கிட்டே தெரிஞ்சு கிடைக்கிற எல்லாத்தையும் இழந்து போயிடுவோம். இவ்வளவு ரொம்ப பரிதாபத்திற்குரிய படைப்புகள் நாம், எவ்வளவு பெரிய வருத்தம் பாருங்க. அந்த தொழுகையில் இருக்க ரூக புரிஞ்சுக்க முடியல, அதுல கெட்டதா கீழையா மேலையா ஆற்றதா நிப்பா, இது அதுவா? அதை விட அதுக்குள்ள இருக்க ஜிலேபி விலங்கலையே. பரவு தொழுகை கடமையான ஒண்ணு, வரிசையா நின்றுகிட்டு இருக்காரு. இப்ப நான் அவரை கூப்பிட்டு கேட்கலாம்னு நினைச்சேன், யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டவன அவர் சொல்லுவார், சுத்தம் இல்லாம இருக்கேன். நம்ம ஊர்லயும் கூட பல பேர் தொழுவாம நினைப்பான், கூப்பிட்டு கேட்டா சுத்தம் இல்லாம இருக்கு. என்னத்து சுத்தம் இல்லாம இருக்கு, என்னமா என்ன என்ன சுத்தம் இல்லாம இருக்கிய, என்னங்க சுத்தம் இல்லாம இருக்கிய, ஒண்ணுக்கு இருந்துட்டு தேலா பிடிக்கல. இல்ல இன்னும் சில நேரத்துல நம்ம பார்த்து வேதனைப்பட வேண்டியது, அந்த மகனுடைய வழியிடத்திலே அஜித்துமார் கேட்பாங்க பொதுவா எல்லா ஊர்லயும் தொழு வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. யார்கிட்ட கேட்கணும்னா அஜித்துமார் தொழு வைக்க கூடாது, வழிதான் தொழு வைக்கணும். அந்த மையத்தினுடக்கு எவர் பொறுப்பாக இருக்கிறாரோ, அத்தான்னா மாமா வைக்கணும், மாமா இறந்துட்டாருன்னா அத்தா வைக்கணும், அவங்கதான் வழி பொறுப்புதாரர்கள். இப்ப அவர்கிட்ட அவர் தான் போய் நின்று அந்த இடத்துல தொழுவ வச்சு, இந்த ஜமாத்து எனக்கு நான் வழியாக இருந்து இவருடைய பாவங்களுக்கு மன்னிக்கணும்னு நீங்க துவா செய்யுங்க, இவர் உங்களுக்கு உங்கள் கடன் கொடுப்பதாக இருந்தால் அந்த கடன் நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அந்த இடத்துல. இப்ப அவருக்கு தெரியாது அப்படிங்கறதுனால ஹஜரத்து தொழு வைப்பார். அப்ப அவர்த்த வழியிட்ட கேட்கணும், இஜாசத்து கேட்கணும், இவருக்கு தொழு வைக்கலாமாண்ணா அப்படின்னு தேடுவாங்க. பார்த்தா அவர் ஓர்ஃபான் பீடி பிடிச்சிட்டு இருப்பாரு. விளையாட்டுக்கு இல்லைங்க, நம்ம ஊர்ல நடக்குது, பார்த்து பார்த்து வேதனைப்பட வேண்டியதா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் ஒருவர் ஒரு ஜனாசாவிலே போய் கலந்து கொண்டாரோ அவருக்கு ஒரு கீராத்து நன்மை. ஜனாசா வீட்டுக்கு போயிட்டு வர்றம்ல ஒரு கீராத்து, ஜனாசா வீட்டுக்கு போயிட்டு திரும்ப தொழுக பள்ளி வரையும் போய் எவர் தொழுகிறாரோ அவருக்கு ரெண்டு கீராத்து நன்மை. யார சொல்லா ரெண்டு கீராத்துனா என்னன்னு கேட்டாங்க, அது உகது மலை அளவு நன்மைன்னாங்க ரசூல்லா. எதுக்குங்க மையத்து வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அங்க பள்ளிக்கு போய் தொழுதுட்டு வர்றாரு இல்லையா, ரெண்டு உகது மலை அளவு உள்ள நன்மைகள் அங்கே கிடைக்கும். உலகத்துல தெரியாது, ஏதோ பிஸ்கோத் மாதிரி தெரியும். அங்க போய் நிக்கும் போது அதை வாங்கிட்டு ஒரு கூட்டம் போய்கிட்டே இருப்பான்ல. நம்ம ஊர்ல இறங்கி மையத்தை கீழே வச்சு ஒரே ஒரு பத்து பேர் இருப்பான் அதுக்குன்னு, அதெல்லாம் எல்லா குழிக்குள்ளையும் இறங்குவா மையத்தை வைப்பான். அவன் பூரா அப்படியே பெருசு பெருசா தூக்கிட்டு போட பாவி, சும்மா தானே உட்காந்து டீ குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன், சும்மா தானே டிவி பார்த்துட்டு இருந்தா, வீட்டுக்கு போயிட்டு வந்தா எவ்வளவு நன்மை அப்ப தெரியும்ல. அதனால இது வந்து நம்முடைய மடத்தனத்திலும் பெரிய மடத்தனம். ரெண்டாவது, நாம் தெரிந்தவர்கள், நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா இதுல நாம் வந்து மார்க்கத்தில் அறிவை அதிகப்படுத்துவதோடு ரெண்டாவது என்ன செய்யணும்னா அந்த மாதிரி உண்டான தொழுகைகளை வழிய வைக்கணும். பொறுப்புதாரர் எவரோ அவரே அங்க போய் நிக்க, அப்பந்தானே அங்க கல்பு கரையும், அவதானே தெரியும் முன்னாடி இருக்கக்கூடிய ஆள் என்னன்னு. எல்லாத்துக்கும் அஜித்துமா தான் பொறுப்பு, தொழுவ நீயே வை, பாத்தியாவும் நீயே ஓதியா, போய எல்லாத்தையும் நீயே சாப்பிடியா, போய எடுத்துட்டு போயிட்டே என்ன, நமக்குன்னு கொஞ்சம் வேண்டாமா? இப்ப இந்த தொழுகையில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா என்ன தொழுகிறதுன்னு தெரியாது. இன்னும் தெளிவா பேசணும் அப்படின்னு சொன்னா 98% பின்னாடி இருக்க ஆளுகளுக்கு என்ன தொழுகணும் என்ன என்ன நடக்குன்னே தெரியாது. சும்மா போய் எல்லாரும்னா எங்க வீட்டுக்காரரும் கேட்கறதுக்கு வெக்கம் சில நேரத்துல, அப்படி இல்லைன்னா இப்ப என்ன கேட்டு நடந்துட போகுது, எல்லா தொழுகையிலையும் சும்மா தானே நிக்கிறோம். தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரியணும். சிம்பிளான விஷயம் அந்த தொழுகைகளை எப்படி தொழுகிறது அப்படிங்கிறது சிம்பிளான விஷயம். அதுல சொல்லுகிறார்கள் கியாம், அதுல உள்ள அருக்கான்கள் என்ன, கடமைகள் என்ன அப்படின்னு சொன்னா கியாம் கடமை, நின்று தொழணும், உதிர் இல்லாமல் இருந்தால் பரவு மாறியது. ரெண்டாவது, நாலு தக்பீர் சொல்லணும். முதல் தக்பீருக்கு பின்னால் ஃபனா ஓதுவது, முதல் தக்பீருக்கு பின்னால் இரண்டாவது தக்பீர் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவது, எந்த ஸலவாத்தை நாம் தஷஹுதிலே ஓதுகிறோம். மூன்றாவது தக்பீருக்கு பின்னால் மூன்றாவது தக்பீருக்கு பின்னால் அந்த மையத்துக்காக வேண்டி துவா செய்வது. அல்லாஹும்மா ஃபிர் லி ஹையினா வ மையத்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா வ சகீரினா வ கபீரினா வ ஜக்கரினா வ உன்சானா அல்லாஹும்மா மன் அஹ்யைதஹு மின்னா ஃபஹ்யீஹி அலல் ஈமான் வ மன் தவஃபைதஹு மின்னா வ தவஃபிஹி அலல் இஸ்லாம். இப்படிங்கிற காமன் நேரம் ஓதறியில சிரத்து. இதை எங்க நான் மனப்பாடம் பண்ணேன்? பண்ணிக்கணும். இந்த மையத்துக்கு இமாமாக நின்று இந்த மையத்துக்கு துவா செய்தவனாக நின்று நான் தொழுவேன். ஏன்னா அப்பதான் நம்ம மையத்தை அங்க வச்சிருக்கும் போது நமக்கு முன்னாடி நின்று தொழுகிறவர்கள்லாம் ஒழுங்கா ஓதி தொழுவாக. இப்படி யோசிச்சு பார்க்கணும். நம்ம மையத்தா இருக்கும், நமக்கு பின்னாடி நின்று தொழுகிறவன் பூரா என்னத்தே இருந்தேன் போய் சேன்னா அப்படின்னு தொழுகான்னா அதனுடைய ரிசல்ட் நமக்கு எப்படி கிடைக்கும்? அதனால அந்த நிலைப்பாடு இருக்கக்கூடாது. நம்ம ஓதி தொழுகுவோம். இந்த துவா என்ன மனப்பாடம் பண்றது? என்ன பெரிய ஒரு குதிரை கொம்பா? சனா மனப்பாடம் பண்ண மாதிரி பத்து தடவை ஓதுனா தானா மனப்பாடம் ஆயிரும். நாலாவது சலாத்திற்கு பின்னால் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சலாம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்ப இதுல சில பேர் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஊர்ல வந்து அப்பந்தான் வந்து ஒது செய்யாம தொழுலாமா? ஒருத்தர் வந்து கேட்டார், ஜனாசா தொழுகை மட்டும் ஒது செய்யாம தொழுலாமாம்ல? இப்படி சட்டத்தை யாரா உடம்ப வணங்கிக்கிறது? எதையாவது ஒண்ணு யாராவது சொன்னா அப்படின்னு சொன்னா, வழியாக இருப்பவர் ஒது செய்யறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஜனாசா தொழுவை நிப்பாட்டி வைக்கப்படும். அந்த மையத்துக்கு பொறுப்புதாரர் ஒது செய்யறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா ஜனாசா தொழுவை நிப்பாட்டப்படும், தொழுவார். இப்ப மத்த அவர் வந்துட்டாரு, அதுக்கு பின்னாடி யாராவது வந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜனாசா தொழுகையிலே சேர்ந்து கொள்ளலாம். ரெண்டாவது சலாத்துல வந்து சேர்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் சலாத்தா ரெண்டாவது தக்பீர்ல சேர்றாருன்னா சலாம் கொடுத்த பின்னாடி முடிஞ்சா தொழுவலாம். நம்மளா தனியா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லலாம். இப்ப வந்து உடனே ஜனாசாவை தூக்குறதுல நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப பிசாம அது கூட சேர்ந்து அந்த தொழுகையை அதோட முடிச்சுட்டு அவங்க கூட கலந்துடலாம். இப்ப இப்படி செய்வதுதான் ஒரு ஜனாசா, ஒரு சாதாரண அட்லீஸ்ட் ஒரு எவ்வளவு பெரிய தத்துவத்தை அல்லாஹு தஆலா வகுத்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் இறக்குகிற போது மற்றவங்க மாதிரி கொட்டடிச்சு அங்க இதை பண்ணி அப்படியே கொண்டு போய் இறக்கி விடுறான். நல்லா தண்ணி அவனுக்கே தெரியாது, ஒரு மாதிரி அப்படியே சாஞ்சிக்கிட்டே இருப்பான். அப்புறம் கொண்டு போய் வச்சு எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இன்சானுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் மார்க்கம் காட்டி தருகிறது. ரெண்டாவது அந்த தொழுகைகள் எல்லாம் போய் நிற்கிற போது நாமும் இதே மாதிரி ஒரு நாள் கிடத்தப்படுவோம். எவன் இல்லைன்னு சொல்ல முடியும்? நம்முடைய ஜனாசாவும் இப்படி ஒரு நாள் கிடத்தப்படும். அந்த நேரத்தில் நான் பேச வேண்டும் என்று நினைப்பேன், என்னுடைய மொபைல்கள் சினுங்கும், ஆனால் என்னால் பேச முடியாது. என்னுடைய பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு இருக்குன்னு சொல்லணும்னு நினைப்பேன், என்னால் சொல்ல முடியாது. என் பிள்ளைய தொட்டு தடவணும்னு நினைப்பேன், என்னால தடவ முடியாது. நான் கிடத்தப்படுகிற இப்படி ஒரு நாள் வருமே, அதற்கு முன் நான் என்ன செய்ய போகிறேன் என்ற மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை உள்ளடக்கி அல்லாஹு தஆலா தொழுகுடா அப்படின்னு. அடுத்து ஒரு மையத் உலகத்திலே பிறந்த ஒரு அந்த அல்லாஹுவினுடைய படைப்பு மூத்தான பின்ன அப்படியே தூக்கி விட்டுறது இல்ல, அதை கண்ணியப்படுத்தி அல்லாஹுவிலிருந்து வந்த ஒரு படைப்பு, அதனால இப்ப வந்து குளிச்சுக்க முடியாது, அதனால நாம் குடுப்பாட்டுகிறோம், அதனால எதையும் செஞ்சுக்க முடியாது, அதனால அதுக்கு எல்லாத்தையும் செஞ்சு விட்டு நாம் அதை கஃனிட்டு கொண்டு போய் உள்ள வைக்கிறோம். அப்ப இந்த நிகழ்வு இருக்கிறதே ஒரு முஸ்லிமினுடைய உள்ளத்திலே அவனுடைய ஈமானை ஆட்டி பார்க்கிற ஒரு நிகழ்வு. அதனால அந்த இடத்துல எச்சரிக்கையாக எங்கு தொழுகை நடந்தாலும் சரி ஊருக்கு போகும்போது அதுல போய் கலந்துக்கணும். நம்ம அங்க நின்று ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும், நாம் நிலை இப்படி ஏற்பட்டால் நாம் என்ன செய்வோம். அப்ப அந்த தொழுகையில உள்ள அந்த ஷராயித்துகள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு இந்த தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை, அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு இல்லைன்னா ஒரு நாலு தடவை எழுதி வச்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு தெரிந்து போய்விடும். அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி நின்று தொழுகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால இந்த மாதிரி உண்டான சட்டங்களை எல்லாம் அப்பப்போ கேட்கும்போது, இப்போ சொல்லியாச்சு இந்த துவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளை காலையில் ஒருத்தர் ஃபோன் அடிப்பார், கண்டிப்பாக எனக்கு தெரியும். நாளை காலையில் ஒருத்தர் ஃபோன் அடித்து அஜித்து இந்த துவா போன வாரம் இந்த அக்கீதா கிளாஸ் ஒன்று ஆரம்பிக்கலாம், கொள்கை விளக்கம் அல்லானா யாரு, நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னோம். அதுல வந்து ஒருத்தர் சொன்னாரு, பேர் எழுதி கொடுத்துருக்காங்க ஒரு பத்து பேரு அப்படின்னு சொன்னாரு. இப்ப அவர் சொல்லும் போதே சொன்னாரு, ஏதோ இஸ்மாயில எடுத்து கேட்டார அப்படிங்கிறதுக்காக வேண்டி. எப்படிங்க ஏதோ இவர் கேட்டார, அதனால முந்தா நாள் ஒருத்தர் இந்த இவங்க இந்த பேப்பர் கொடுத்தா இல்லையா, இதுல ஃபுல்லப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம தூக்கிட்டேன்ட்ட வந்தாரு. அஜித்து இந்த ஃபார்ம் உங்களுக்காக வேண்டி தான் ஃபுல்லப் பண்ணி கொடுக்குறேன், நான் சொன்னேன் புள்ளப்பே பண்ணி கொடுக்காதீங்க. எனக்காக வேண்டி யாருமெல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு பாருங்க. அந்த பாம்பு அந்த பாம்பில் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், யாருக்கும் எந்த நிர்பந்தமும் கிடையாது. அடுத்து ரெண்டாவது, நான் அதிகமாக சொல்லுவது போன்று இயக்க ரீதியான சிந்தனைகள் நம்ம எக்காலத்திலையும் கிடையாது. எங்க இருந்தாலும் மூத்தா போற வரையும் இப்படியே இருந்துட்டு போயிட்டே இருப்போம். இயக்க ரீதியா பெரிய கூட்டத்தை கூட்டினா நான் பாடுறா அப்படின்னு காட்டுறதுக்கெல்லாம் இங்க ஒண்ணும் கிடையாது. மூத்தா போன ஒரு சமுதாயம், மூத்தா போன நிலைமையில நம்ம ரூக இருக்கு. இப்ப நம்ம போய் இப்படி காட்டி அவளை கொண்டு வந்து இப்ப என்ன நடந்துற போகுது? இயக்க ரீதியான சிந்தனைகளே இருக்கக்கூடாது அப்படிங்கிற சிந்தனைகளையும் தீர்மானத்திலையும் உள்ளவங்க நம்ம. அதே மாதிரிதான் இந்த மஜ்லிஸும் உருவாகி கொண்டிருக்கிறது. அதனால யாரையும் நிர்பந்தப்படுத்தி உள்ளே போட்டு இது எழுதிக்கூடியா அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அவரவர் வாங்கி பார்க்கலாம், பிரிய இருந்தா புள்ள பண்ணலாம், இவருக்கு அவருக்கு எந்த கதையும் கிடையாது அப்படிங்கறத நேரடியா டிக்ளேர் பண்ணிக்கிறேன். என்ன கேட்டா பதி எழுதி கொடுத்து போட்ட அப்புறம் உங்களுக்கு அவண்டிதான் செஞ்சேன், இதுல இப்படி ஆகிப்போச்சேன்னு எவனும் ஏன்ட்ட வந்து கேட்கக்கூடாது. இந்த வேலையே வேண்டாம் இவருக்கு, அவருக்கு அந்த தொக்கே வேண்டாம். அதனாலதான் இன்னும் வந்து யாரு போன் நம்பர் கூட எனக்கு தெரியாது, இன்னும் இவர் பேர் என்னங்கன்னா யாருக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு மந்தம் பேசினா இருக்க வரையும் இருப்போம், நாளை காலைல ஊருக்கு போனா போயிட்டே இருப்போம். நீங்களும் இருக்க வரையும் இருந்தீங்க, படிக்கிற வரையும் படிச்சு அமல் செய்யற வரையும் செஞ்சீங்க, இது கியாமத்து வரையும் நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. துணியால இருக்கிற வரையும் இருக்கவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருங்க, போய்கிட்டே இருங்க. இப்படி உண்டான ஒரு என்னது ஒரு ஓப்பன் மைண்டட் ஒரு சொசைட்டி வேண்டுமே தவிர, அதை போட்டு அப்படி திணிச்சு அமுத்தி இங்க நில்லு அங்க நில்லு இந்த வேலையே வேண்டாம். எடுக்க முடியாது என்ற ஒரே காரணத்தினால் வகுப்பு வகுப்பா தனிப்பட்ட முறையில் எடுப்போம் அப்படிங்கிறதுனால சொல்லப்பட்டது. உண்மையான ஆசை உடையவர்கள், எனக்கு தேவை, எனக்கு தேடுதல், நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வினுடைய அந்த அறிவு எனக்கு தேவை, அதை சொல்லுகிறார்கள். இல்முல் உசூலி, அதுதான் மனிதனுடைய அறிவுகளின் அடிப்படை. ஹிக்மத், ஒரு மனிதனுக்கு தேவையான அறிவுகளிலே மிக முக்கியமான அடிப்படையான அறிவு, தன்னை இறைவனை பற்றி உண்டான சிந்தனை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப இது எனக்கு தேவைன்னு ஆசை எப்ப வருதோ இன்ஷா அல்லாஹ் அப்ப சொன்னா கிளாஸ் ஆரம்பிப்போம், சரியா? அதனால யாரும் வந்து அப்படிலாம் இப்படி போவோம் வருவோம் இந்த கதையே வேணாம், அது வந்து வெள்ளிக்கிழமைகளிலும் அந்த நடக்காது கிளாஸ். மற்ற நாள்ல சாதாரண நாட்கள்ல ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஏதாவது ஒரு நாலு வகுப்பு, மிஞ்சி போனா ஒரு நாலு அவர் இல்லைன்னா ஒரு அஞ்சு அவர், நாலு மணி நேரம் இல்லைன்னா அஞ்சு மணி நேரம் அடிப்படை கொள்கையை பற்றி உண்டானது. நான் தெரிஞ்சுக்கணும், என் வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும், நான் புரிந்து கொள்ள வேண்டும், என் ஈமான் உறுதிப்பட வேண்டும், என்னைக்கு ஆசை வருதோ அன்னைக்குங்க சொன்னா இன்ஷா அல்லாஹ் அது தாராளமாக அந்த நேரத்தில் அந்த மாதிரி சிந்தனை உண்டானவர்களுக்கு செய்யப்படும். ரெண்டாவது, நம்மிடத்துல இப்ப பேசிய மரியாதைக்குரிய ஹசரத் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பர்சன், ஒரு மிகப்பெரிய பரம்பரையிலே உருவான ஹசரத் அவர்கள் கொஞ்ச நேரம் பேசினாலும் நம் மனதை ஆட்டுவது போன்று சில செய்திகளை சொன்னார்கள். மரியாதைக்குரிய லால்பேட்டையில் அமைந்திருக்கிற மதரசாவினுடைய பாணியாக இருந்த என்னுடைய தகப்பனாரெல்லாம் அந்த பள்ளி கல்லூரியில் தான் பயின்றார்கள். அமானி ஹசரத் அவர்களுடைய பேரப்பிள்ளை இங்கே வந்திருக்கிறார்கள். அவங்க வந்து அவங்க சந்திச்சாங்க, பார்த்தோன்னதான் சொன்னேன் சில விஷயங்களை சொல்லுங்கள், எந்த வார்த்தைக்கு அசராத் எந்த இடத்தில் இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் நாடினால் ஒரு வார்த்தை ஒரு மனிதனை அப்படியே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திவிடும், அல்லாஹ் நாடினால் ஒரு வார்த்தை அப்படியே போட்டு உள்ள அமுகி இல்லாமையும் ஆக்கிவிடும். அதனால ஹசரத் வந்தாங்க, நமக்கு சில விஷயங்கள் சொன்னாங்க, அதெல்லாம் மனதில் பதிச்சுக்குங்க. ஹசரத் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்புகள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடைபெறும். இந்த ஜனாதாவினுடைய இந்த தொழுகையை பற்றி சொன்ன விஷயங்கள் தேவை அப்படின்னு சொன்னா ஒரு நோட்டீஸ் மாதிரி சின்னதா ஒன்று போட்டு மனப்பாடம் பண்றதுக்கு தேவைன்னா சில தர சொல்லுவோம், ஏற்பாடு பண்ணுவாங்க. அது இல்லாமே நம்மளே தேடி எடுத்துக்கணும்னு நினைச்சா தாராளமாக தேடி எடுத்துக்கொள்ளலாம். ஈதனுடைய அந்த பிறநாள் நேரத்திலே அதிகமாக என்னையும் உங்க துவால சேர்த்துக்குங்க. அதேமாக இந்த வகுப்பு அல்லாஹுவுக்கு பொருத்தமான முறையில் இருக்க வேண்டும். நம்முடைய தொழுகைகள் நபி தொழுதது போன்று, நபிக்கு எப்படி நமக்கு தொழுது காட்டினார்களோ, எப்படி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்தார்களோ, அல்லாஹுக்கென்றே நம்முடைய தொழுகைகள் இருக்கிறது என்று அமைய வேண்டும். நம்முடைய முன்னோர்களுடைய வழியில், சஹாபாக்களுடைய வழியில், அதே போன்று தாபியன்கள், தபு தாபியன்கள், நல்லடியார்கள், அவுலியாக்கள் எப்படியெல்லாம் நடந்து காட்டினார்களோ, அல்லாஹுவினுடைய பிரியத்திற்குரியவர்கள் இந்த உலகத்திலே நடந்து காட்டியதை போன்று அவருடைய பாட்டையிலே நாமும் சென்று அந்த நசீபை பெறக்கூடிய நிலைமையை அல்லாஹு தருவானாக. அப்ப பொருத்தமிக்க இந்த ஈதாக, இந்த ஈதாகி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் சந்தோஷத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஈதாக இது ஆக வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இந்த பத்து நாட்களில் இருந்து ஒரு பெரிய மாற்றத்தையும் பாடத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதோடு, அல்லாஹு தாலா இந்த நேரத்திலே ஹாஜிகளாக எவர்கள் எல்லாம் அங்கே அறத்திலே இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஹஜ்ஜை மக்பூலாக ஆக்கி வைப்பானாக. யாரெல்லாம் அதிலே நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய நோய் அல்லாஹ் இந்த ஹஜ்ஜினுடைய காலம் வரையும் குறைத்து அதே நசீபாக கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த நோயை நோயே இல்லாமலாய் நல்ல ஆரோக்கியமானவர்களாக திரும்ப வருகிற நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. அவருடைய ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு அங்கங்களாக அதனுடைய அந்த அமல்களை அல்லாஹ் ஒப்புக்கொள்ளுவானாக. ஒப்புக்கொள்ளப்பட்ட பரிபூர்ணத்துவமான ஹஜ்ஜாக அவருடைய ஹஜ்ஜை ஆக்கி தருவானாக. இன்னும் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று நாம் ஆசை வைத்திருக்கிறோமோ, லட்சம் லட்சமா சம்பாதிச்சும் கூட அந்த ஆசை இல்லாமல் இப்போது வந்திருக்குமோ, அல்லாஹ் நமக்கு ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை கூடிய விரைவில் நசீபாக்கி வைப்பானாக. அவனுடைய அந்த ஹரத்தை போய் சந்திக்கிற அதிலே தவாப் செய்கிற நசீப அல்லாஹ் தருவானாக. எந்த பள்ளியிலே நபி நின்றார்களோ, எந்த மண்ணிலே நபி நடந்தார்களோ, எந்த மண்ணிலே நபி சஜதா செய்தார்களோ, அதை பார்க்க வேண்டும், அதிலே நான் சஜதா செய்ய வேண்டும், அதிலே நான் உருள வேண்டும், அதிலே நான் நடக்க வேண்டும் என்ற அந்த ஆசையை அல்லாஹ் தருவானாக. நபியினுடைய ஆசையை நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இதயத்தில், நம்முடைய ஒவ்வொரு அணுவிலும் அல்லாஹுத்தால் ஆக்கி தருவானாக. அல்லாஹுத்தால நம்முடைய தொழுகைகளை பரிபூர்ணத்துவமான தொழுகைகளாக, பொருத்தமிக்க தொழுகைகளாக ஆக்கி தருவானாக. அல்லாஹ் சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதன் படியிலே அமல் செய்கிற நசீபை தருவாயாக. அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி அதை விட்டு தூரமாக இருக்கிற நசீபை தருவாயாக. யாரெல்லாம் ஊரிலே இங்கோ நோயாளிகளாக மருத்துவர்களால் கைவிடப்பட்டு யாரெல்லாம் அவர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் உன்னுடைய குதிரத்தை காமிலாவை கொண்டு முழுமையான ஷிஃபாவை நீ வழங்குவாயாக. எங்களுடைய குடும்பத்திலே யாரெல்லாம் கடன் தொல்லைகளால் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அத்தனை பேருடைய கடன்களையும் நீயே அடைத்தருள்வாயாக. யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியங்கள் இல்லாமல் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் சாலிகான குழந்தைகளை நீ தருவாயாக. யாரெல்லாம் குழந்தைகள் பெற்றிருக்கிறார்களோ அந்த குழந்தைகளை சாலிகானவர்களாக நீ ஆக்கி தருவாயாக. மன முடிப்பதற்குரிய பொருளாதாரம் இல்லாமல் எந்த குமர்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறதோ அத்தனை குமர்களுக்கும் இந்த பரக்கத்தான இரவிலே இருந்து யாரெல்லாம் நாங்கள் கேட்கிறோம், எந்த இரவின் மீது நீ சத்தியம் செய்தாயோ அந்த இரவினுடைய பரக்கத்தை கொண்டு கேட்கிறோம், அத்தனை குமர்களும் நிறைவேற நீ நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் திருமணம் முடிக்கின்ற வயதில் வாலிபர்களாக துடிப்பாக இருக்கிறார்களோ உனக்கு பொருத்தமுள்ள பெண்களை அவர்களுக்கு யாரெல்லாம் அவர்களுக்கு மனைவிகளாகவும் ஜோடிகளாகவும் நீ ஆக்கி தந்து அவர்கள் மூலமாக இந்த இஸ்லாத்தை வளர்க்கிற குழந்தைகளை நீ உலகத்திலே தருவாயாக. யாரெல்லாம் எங்களுடைய ஒவ்வொரு செயலையும் உன்னுடைய பொருத்தத்திற்கும் உன்னுடைய பிரியத்திற்கும் செய்யக்கூடியவர்களாக ஆக்கி தருவாயாக. இன்றைய தப்சீரிலே படித்தது போன்று எங்களுடைய குடிப்பும் எங்களுடைய சாப்பாடும் எங்களுடைய தூக்கமும் எல்லாம் உனக்கென்றே நாங்கள் செய்யக்கூடிய மனோநிலையை அந்த ஈமானை வலுப்படுத்தி எங்களுக்கு தருவாயாக. எங்களுடைய பெற்றோர்களை பொருந்தி கொள்வாயாக. யாரெல்லாம் எங்களிலே பெற்றோர்களை இழந்திருக்கிறோமோ யாரெல்லாம் அவர்களுடைய மன்னரைகளை சொர்க்கத்தின் உயர்ந்த பூங்காக்களாக ஆக்கி தருவாயாக. அவருடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. எங்களை எப்படி சிறு வயதிலே அவர்கள் பார்த்து கொண்டார்களோ அதே போன்று யா ரப்பே நீ அவர்களை அந்த மன்னரையினுடைய காலங்களிலே பார்த்து அதனுடைய அதாபுகளை விட்டு நீ அவர்களை பாதுகாப்பாயாக. இந்த உலகத்திலே அவர்கள் முஸ்லீமாக முமினாக மூத்தாக இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய மன்னரைகளையும் யாரெல்லாம் இந்த பரக்கத்தான இரவுகளில் நீ விசாலமாக ஆக்கி வைப்பாயாக. அதிலே ஒளிவிடுகிற யாரெல்லாம் அதிலே நூரை நீ செலுத்துவாயாக. அத்தனை பேருடைய பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாக. பொருத்தமிக்க மக்களாக எங்களையும் ஆக்கி உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு முஸ்லீம்களையும் ஆக்கி தருவாயாக. எங்களுடைய வாழ்க்கையின் 24 மணி நேரமும் அல்லாஹுக்கும் யாரெல்லாம் உனக்கும் உன்னுடைய தூதருக்கும் பொருத்தமான வழியில் யாரெல்லாம் செயல்படுகிற நசீபை எங்களுக்கு தருவாயாக. வாழ்க்கையை உனக்காக வேண்டிய வாழ்கிறவர்களாக ஆக்கி தருவாயாக. யாரெல்லாம் உன்னுடைய பொருத்தத்தை நாடிய வாழுகிறவர்களாக ஆக்கி தருவாயாக. இந்த மஜிலிசை பொருந்திக் கொண்டு இந்த மஜிலிஸ் கியாமத்து நாள் வரை யாரெல்லாம் நடப்பதற்கு நீ உதவி செய்வாயாக. ஜாலிமீன்களுடைய சுல்மை விட்டும், ஹாசிதீன்களுடைய ஹசதை விட்டும், மாக்கிரீன்களுடைய மக்கரை விட்டும் இந்த மஜிலிசையும் எங்களுடைய வாழ்க்கையும் நீ பாதுகாப்பாயாக. எங்களுடைய குழந்தைகளில் யாரெல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நல்ல அறிவை தருவாயாக. குரானை ஓத வேண்டும் என்ற ஆசையை எங்களுக்கு தருவாயாக. அனுதினமும் ஒரு ஜுசுனாலும் ஓதக்கூடிய நசீபை எங்களுக்கு தருவாயாக. குரான் எங்களிலே ஓத தெரியாதவர்களுக்கு அதை ஓத வேண்டும் என்ற, தேடி அடைய வேண்டும் என்ற அந்த ஆசையை தருவாயாக. உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் குரானை அருமையாக தஜ்வீதோடு ஓதுகிற நசீபை ஆக்கி தருவாயாக. அதை ஓத வேண்டும் என்ற ஆசை, அதை அந்த குரானை விளங்க வேண்டும் என்ற ஆசையும் எங்களுடைய மனதிலே போட்டு தந்தருள்வாயாக. அதை கொண்டு எங்களுடைய முழு வாழ்க்கையும் குரானை கொண்டு பார்த்து எங்களுடைய வாழ்க்கைகளை சரி செய்து அல்லாஹ் உனக்கு பொருத்தமானவர்களாக எங்களை ஆக்கி தந்தருள்வாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.